بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري. إمام أبو جعفر طحاوي رحمه الله ورحل அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய அகீதாவை விவரித்து எழுதிய நூலை நாம் படித்து வருகிறோம். அதிலே அல்லாஹுவை பார்ப்பது பற்றி நம்முடைய நம்பிக்கை என்ன? இந்த இஸ்லாமிய உம்மத்திலே அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவை தவிர அநேக மக்கள் அவர்கள் அல்லாஹுவை பார்ப்பதை நம்பிக்கை கொள்ளவில்லை. அல்லாஹுவை பார்ப்பது என்று வரக்கூடிய திருக்குரான் வசனங்கள் மற்றும் நபிமொழிகளை எல்லாம் அவர்கள் மாற்றிவிட்டார்கள். அதனுடைய உண்மையான அர்த்தத்திலிருந்து அல்லாஹுவை பார்ப்பது என்று வந்திருக்கக்கூடிய அத்தனை வசனங்களையும், அல்லாஹுவை பார்ப்பது என்றால் அவருடைய அருளை பார்ப்பது, அவருடைய நியமத்துகளை அனுபவிப்பது, இப்படியாக அந்த ஹதீசுகளுக்கெல்லாம் மாற்றுப்பொருள் கூறி மிகப்பெரிய உண்மையாகிய மூமின்கள் அல்லாஹுவை மறுமையில் பார்ப்பார்கள் என்ற இந்த விஷயத்தை அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அப்படி அவர்கள் மறுப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன? எல்லா விஷயங்களையும் அறிவால் விளங்கிக் கொள்ள முடியும் என்று அவர்கள் நினைப்பது. எல்லா விஷயங்களையும் தங்களுடைய அறிவாலேயே விளங்கிக் கொள்ள முடியும் என்று நினைப்பது. இரண்டாவது, அவர்களுடைய வழிகேடு என்ன? எதில் அறிவை நுழைக்கக்கூடாதோ அதில் அறிவை நுழைப்பது. அதை பற்றி இன்றைய பாடத்தில் கொஞ்சம் விவரமாக நம்ம படிப்போம் இன்ஷால்லா. எதில் அறிவை நுழைக்கக்கூடாதோ அதில் போய் அறிவை நுழைக்கிறது. அடுத்ததாக, அறிவை மிஞ்சி எதுவுமே இல்லை. அறிவை மிஞ்சி, தங்களுடைய அறிவை சிந்தனையை மிஞ்சி எதுவுமே இல்லை. எதுவாக இருந்தாலும் எங்களுடைய அறிவால் அதை முடிவு செய்ய முடியும். இப்படியாக ஒரு இருமாப்பு அவங்களுக்கு, புரியுதா? குர்ஆன் சுன்னாவில் வந்திருப்பதை விட நாங்கள் எங்களது அறிவால் அல்லாஹ்வை தெளிவாக அறிய முடியும், புரிய முடியும். இப்படியான ஒரு இருமாப்பு, ஒரு விதமான பெருமை அவர்களுக்கு, சரியா? அடுத்ததாக, இவர்கள் அல்லாஹ்வை பற்றிய மறுமையை பற்றி அறிந்து கொள்வதற்கு குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் ஆதாரங்களை கொண்டு அணுகாமல் தத்துவங்களை முதலாவதாக படித்துவிட்டு, கிரேக்க ஃபல்சஃபா, இந்த ஃபிலாசபர் சொல்றாங்க, அந்த கிரேக்க தத்துவத்தில் இலாஹியாத், கடவுள் கொள்கை என்று ஒரு தனி பாடம் இருக்கு. அந்த கிரேக்க தத்துவத்தில் உள்ள கடவுள் கொள்கை இலாஹியாத் அதை படித்துவிட்டு அதில் உள்ள முக்கத்திமாஸ், அந்த கிரேக்க தத்துவத்தில் உள்ள கடவுள் கொள்கை சம்பந்தமான அடிப்படைகள், அதாவது கிரேக்கர்கள் தத்துவ கலையைச் சேர்ந்தவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த தத்துவத்தை அளவுகோலாக வைத்துக் கொண்டு குர்ஆனில் சொல்லப்பட்ட ஆதாரங்களையும் ஹதீஸுகளையும் அவங்க நிறுத்தி பார்க்கறது. அப்படி நிறுத்தி பார்த்துட்டு அந்த தத்துவங்களோட முரண்படாத ஆயத்துகளை ஹதீஸுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியது, அந்த தத்துவங்களோட முரண்படக்கூடிய ஆயத்துகள் ஹதீசுகளை மாற்றிவிட வேண்டியது. ஆயத்தா இருந்தா மாற்றிடுவாங்க, ஹதீஸா இருந்தா ரொம்ப பேர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் மறுக்கவே வழி இல்லைன்னு சொன்னா மாத்துவாங்க. எங்கேயாவது ஒரு ஏதாச்சும் ஒரு உப்புக்கு சப்பு இல்லாத காரணத்தை சொல்லி ஹதீசிய மறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா மறுத்துட்டு போயிடுவாங்க. இத இந்த வேலையைத்தான் இன்றைக்கு பிஜேவும் செய்யற, பிஜேவும் அவரை சேர்ந்த கூட்டத்தார்கள் செய்யக்கூடிய வேலை என்னன்னா இதே வேலை தான். அவர்கள் தெளிவா சொல்லிவிட்டு செய்தார்கள், இவர்கள் மறைத்து செய்கிறார்கள். அவங்க தெளிவா எங்களுடைய தத்துவம், எங்களுடைய லாஜிக் இதுக்கு முரண்படக்கூடியதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுதுல, குர்ஆனுக்கு இந்த ஆயத்துக்கு இன்ன விளக்கம் என்பதை முடிவு செய்வது ஹதீஸ் தானப்பா, உன் அறிவா? உனக்கா குர்ஆன் இறங்கியது? இந்த குர்ஆன் யாரிடம் பேசியது? எந்த மொழியில் இறங்கியது? இதையெல்லாம் மக்களுடைய பார்வையிலிருந்து இந்த சிந்தனையெல்லாம் மக்களுக்கு கொண்டு வராம பாருங்க, குரான் இப்படி சொல்லுதுன்னு அவங்க ஒரு கருத்தை அந்த குரான் வசனத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறமா பாருங்க இந்த ஹதீஸ் ஆயத்துக்கு முரணா இல்லையா, அப்ப நீங்க குரானை பாதுகாப்பீங்களா ஹதீஸை பாதுகாப்பீங்களா எது முக்கியம் சொல்லுங்க அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது. மக்கள் அப்படியே பட்டிக்காட்டா முட்டாய கடையை பார்த்த மாதிரி ஆணும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப நமக்கு ஹதீஸ் தாங்க, குரான் தாங்க பாதுகாக்கப்பட்டது. அல்லாஹ் சொல்லியிருக்கா குரானை பாதுகாக்கிறேன்னு, ஹதீஸ் பின்னாடி 200 வருஷம் கழிச்சு எழுதுனதுங்க, அதுல குழப்பங்கள் வந்திருக்கலாங்க அப்படின்னு. இந்த ஹதீஸ் 200 வருஷம் கழிச்சுதான் எழுதப்பட்டது, ஹதீஸ் பாதுகாக்கப்படவில்லை, ஹதீஸ்ல பொய் பலவீனம் நிறைய குழப்பம் இருக்குது என்று சொல்லக்கூடிய அந்த வாதம், இது யாருடைய வாதம்? ஹதீஸை ஏற்காத மறுக்கக்கூடிய மக்களுடைய வாதம். அதை கொண்டு வந்து இவர் எதுக்கு வைக்கிறாரு? ஹதீஸுகள்ல உள்ளதை குரானுக்கு முரண்படக்கூடியது என்று சொல்லி அந்த ஹதீஸுகளை மறுக்கிறதுக்கு வைக்கிறாங்க. புரியுதா? அங்கங்க நம்ம உங்களுக்கு சொல்லி வந்திருக்கிறோம் எப்படி இதெல்லாம் வழிகேடுன்னு சொல்லிட்டு. இப்ப இன்றைய பாடத்துக்கு முக்கியமானது மட்டும் நம்ம இப்ப பார்ப்போம். அப்ப நம்முடைய நம்பிக்கை என்ன? கண்டிப்பாக மூமின்கள் அல்லாஹுவை மறுமையில் பார்ப்பார்கள், சொர்க்கத்தில் கண்டிப்பாக பார்ப்பார்கள். புரியுதா? இப்ப நம்ம பார்ப்போம் என்பதை ஏற்றுக்கொண்டதுனாலதான் அல்லாஹ் பேசுவான் என்பதையும் நம்ம ஏற்றுக்கொள்றோம். யாரு பார்ப்பதை மறுக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் பேசுகிறான் என்பதையும் மறுப்பார்கள். புரியுதா? இப்ப பாருங்க சில முக்கியமான விஷயங்களை இமாம் சொல்லக்கூடியதை பார்த்துட்டு உள் விளக்கத்துக்குள்ளார நம்ம போவோம். இமாம் அவர்கள் சொன்னார்கள், வர்ருயது ஹக்குன், வர்ருயது ஹக்குன், பார்ப்பது உண்மையாகும். அவ பார்ப்பது உண்மை என்றால் எந்த பார்ப்பது இமாம் அவர்கள் உண்மை என்று சொல்கிறார்கள்? மூமின்கள் அல்லாஹுவை மறுமையில் பார்ப்பது உண்மை. ஆகவேதான் லி அஹ்லில் ஜன்னதி, சொர்க்கவாசிகளுக்கு. நீ கவனிங்க, மஹ்ஷர்லையும் மூமின்கள் அல்லாஹுவை பார்ப்பார்கள், ஆனா அந்த பார்ப்பது என்பது முழுமையானது கிடையாது. புரியுதா? அல்லாஹு தஆலா மறுமையில் எப்போது வருவான், மூமின்கள் எங்கெல்லாம் அவனை பார்ப்பார்கள், எங்கெல்லாம் அல்லாஹ் எப்படி பேசுவான், இறுதியாக அவனுடைய சந்திப்பு மறுமையிலே சொர்க்கத்திலே எப்படி இருக்கும், இது எல்லாம் அந்த கிதாபு தௌஹீதுல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸினுடைய வெளிச்சத்துல நமக்கு விவரிக்கிறார்கள். ஆகவேதான் இமாம் அவர்கள் இங்க சொல்லும் பொழுது வர்ருயது ஹக்குன் லி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளுக்கு. அஹ்லுல் ஜன்னா என்றால் சொர்க்கவாசிகள், லாம் வந்து ஹர்ஃபு ஜர், லி அஹ்லில் ஜன்னதி, சொர்க்கவாசிகளுக்கு உண்மையாகும். அதாவது சொர்க்கவாசிகள் அல்லாஹ்வை மறுமையில் பார்ப்பார்கள் என்பது உண்மையாகும். சரி, அடுத்து இமாம் அவர்கள் இரண்டு விளக்கங்களை இங்கே நமக்கு பதிவு செய்கிறார்கள். ஒன்று பிகைரி இஹாபத்தின், பிகைரி இஹாபத்தின். இரண்டாவது வலா கைஃபியத்தின். பாருங்க, இந்த உலகத்தில் பொருள்கள் பல வகையா இருக்கு. ஒரு சின்ன பொருள் இருக்கு, இந்த பொருளை இப்படி பாக்குறீங்க, இப்படி பாக்குறீங்க, சரியா? இதனுடைய முன்பின் எல்லாவற்றையும் பாக்குறீங்க. இதே போல ஒரு பொருள் இருக்கு, சரியா? ஒரு பெரிய மலை இருக்கு, அந்த மலையை தூரத்திலிருந்து பாக்குறீங்க, அந்த மலையை பார்த்தேன் என்று சொல்றீங்களா இல்லையா? சொல்றீங்க. இங்க இருந்து கடலுக்கு போறீங்க, கரையில நின்று கடலை பாக்குறீங்க, அலைகளை பாக்குறீங்க, கடலை பார்த்தேன் என்று சொல்றீங்களா இல்லையா? இப்ப மலையை பார்த்தேன், கடலை பார்த்தேன்னு சொல்லும் பொழுது கடலுடைய ஆழம் வரைக்கும் போய் பார்த்தேன் யாராவது எடுத்துப்பாங்களா? எவ்வளவு தூரத்தை பார்க்க முடிஞ்சிச்சோ அவ்வளவு பார்த்தோம். புரியுதா? இப்ப ஒரு மலையை பார்த்தேன்னா மலையிலிருந்து நம்முடைய கண்ணுக்கு எவ்வளவு தெரிய முடியுமோ, நம்ம கண்ணால எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவு பார்த்தேன். இந்த மலைக்கு மேல என்ன இருக்கு, மலைக்குள்ளார என்ன இருக்கு, மலைக்கு கீழே என்ன இருக்கு, மலைக்கு பின்னாடி என்ன இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்வையில் அறிந்து கொள்ள முடியுமா? அறிந்து கொள்ள முடியாது. இந்த உலகத்திலேயே நாம் ஒரு பொருளை பார்ப்பது என்றால் அதற்கு ஒரு அளவு இருக்கு. சின்ன பொருளா இருந்தா முழுசா பார்த்துடலாம், அதை விட அந்த பொருள் எவ்வளவு பெருசா இருக்குதோ. இப்ப இந்த ஒரு பில்டிங் இருக்கு, 4 தடவை சுத்தி வந்தா பாத்துடலாம், மேல கீழே ஏறி இறங்கினா பாத்துடலாம், வெளியில இருந்து பார்த்தா கட்டடத்தினுடைய வெளிப்பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு போலாம், உள்ளார இருக்கிறது தெரியாது. உலகத்திலேயே பொருள்களை பார்ப்பது என்பது அந்த பொருள்களுடைய பிரம்மாண்டத்திற்கு ஏற்பதாம். அந்த பொருள்களுடைய பிரம்மாண்டம் அந்த அளவுக்கு ஏற்ப, புரியுதா? ஒரு சின்ன குடிசு வீட்டை பார்ப்பதும் ஒரு பெரிய மன்னருடைய மாளிகையை பார்ப்பதும் சமமாயிடுமா? ஒரு வஸ்துவனுடைய பிரம்மாண்டத்தை பொறுத்துதான் அதை நம்ம பார்க்கக்கூடிய அளவையும் நிர்ணயிக்க முடியும். ஒரு சிறிய பொருளை பார்ப்பதும், ஒரு நடுத்தரமான ஒரு பொருளை பார்ப்பதும், ஒரு பெரிய பொருளை பார்ப்பதும், மிகப்பெரிய பொருளை பார்ப்பதும், மிக பிரம்மாண்டமான ஒன்றை பார்ப்பதும் எல்லாமே சமமாயிடாது. வித்தியாசம் விளங்குதா இல்லையா? இப்ப வானத்தை பார்க்கிறோம்னு சொல்றோம், பாக்குறோமா இல்லையா? வானத்தை பார்த்தோம் சொல்றதுனால கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் வானத்துல போயிட்டு வந்துருன்னு அர்த்தம், வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் போயிட்டு வந்துட்டு சொல்ல முடியும். வானத்தில் உள்ள நட்சத்திரம், சூரியன், சந்திரன் எல்லாத்துலயும் நான் போயிட்டு வெளியே வந்துட்டு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. என்ன விஷயம் இங்க, ஒரு வஸ்துவை அதனுடைய தன்மைக்கு ஏற்பதான் நம்ம பார்க்க முடியும். இது வந்து சாதாரண ஒரு அறிவுக்கு கூட எட்டக்கூடிய ஒரு விஷயம், சாதாரண ஒரு அறிவினால் எட்டக்கூடிய ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தேன் என்று சொல்லும் பொழுது, புரியுதா, அந்த விஷயத்தினுடைய தன்மைக்கு ஏற்பதான் அந்த பார்த்தேன் என்பது அர்த்தம் கொள்வாங்க. புரியுதா? நான் கடை தெருவுக்கு சென்றேன், கத்திரிக்காய் வாங்குவதற்கு கத்திரிக்காய் எடுத்து பார்த்தேன் அப்படிங்கிறீங்க, புரியுதா? இப்ப கத்திரிக்காய் எடுத்து பார்த்தேன்னா மேல கீழே பார்த்தது புரிஞ்சு போச்சு, புரியுதுங்களா? இப்ப இதே இது ஒரு பெரிய பொருளை வாங்க போறீங்க, அதை சொல்லும் பொழுது நான் அந்த பொருளை வாங்குவதற்கு சென்றேன், அதை பார்த்தேன்னா என்ன அர்த்தம் வரும்? வெளியிலிருந்து பார்த்தா அவ்வளவுதான், எவ்வளவு பார்க்க முடியுதா பார்த்தா அவ்வளவுதான், புரியுதா? இது சாதாரண படைப்புகளாகிய அற்பமான இந்த வஸ்துக்களுக்கே இப்படின்னு சொன்னார், புரியுதா? அல்லாஹு தஆலா எவ்வளவு மகத்துவமானவன், அவனை விட மகத்தானது எதுவும் கிடையாது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக 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 மிகப்பெரியவன். அல்லாஹுடைய பாதம் எந்த குர்சியின் மீது இருக்கிறதோ அந்த குர்சியே ஏழு வானங்களை விடவும் ஏழு பூமிகளை விடவும் பெருசு. அந்த குர்சியை விட அல்லாஹ்வுடைய அரசு பெருசு. அந்த அரசையும் விட, குர்சியையும் விட, ஏழு வானங்களை விட, ஏழு பூமியை விட, இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் விட அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவர். அவ்வளவு மகத்தான அல்லாஹுவை நாம் பார்ப்பது என்றால் எந்த அளவு சொர்க்கவாசிகளுக்கு தன்னை அவன் காட்ட வேண்டுமோ அந்த அளவு அவன் காட்டுவான், அதான் அர்த்தம். புரியுதா? அவனுடைய மகத்துவத்திற்கும் கண்ணியத்திற்கும் ஏற்ப நம்ம அவனை பார்ப்போம். எந்த அளவு நாம் அவனை பார்க்க முடியுமோ நம்மால, அவன் எந்த அளவு நமக்கு அவனை காட்ட விரும்புகிறானோ அந்த அளவு காட்டுவான். அப்படித்தான் விளங்கணுமே தவிர, நாம் மொத்தமா சுத்தி அல்லாவை அடைய வளைஞ்சி எல்லா பக்கத்திலிருந்தும் அல்லாவை பார்த்துருவேன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அல்லாஹுவை பார்ப்பது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் எவ்வளவு மகத்தானவன், எவ்வளவு பெரியவன், அல்லாஹ் அக்பர், வஹுவல் அலியுல் அஸீம். ஒரு ஜிப்ரீலே அவருடைய ஒரு சைடு ரெக்கையை இப்படி விரிச்சாருனா அதுக்கு பிறகு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு மலக்கே இப்ப உலக பிரம்மாண்டவர்னு சொன்னா அல்லாஹ் அக்பர், இந்த உலகத்தை படைத்து தன்னுடைய வல்லமையால், அதிகாரத்தால், ஆற்றலால் நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் எவ்வளவு மகத்தானவன், எவ்வளவு பெரியவன். அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் எந்த ஒரு சிஃபத்தையும் நம்மால் சூழ்ந்து அறியவே முடியாது. வலா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அவனுடைய அறிவிலிருந்து மனிதர்கள் யாரும், எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் சரி, அவர்கள் சூழ்ந்து எதையும் அறிய முடியாது. வலா யுஹீதுன பிஷைஇன், எதையும், எந்த ஒரு அளவையும், இல்லா பிமா ஷா, அவன் நாடிய அளவை தவிர. ஆகவே எப்படி அல்லாஹ்வுடைய இல்மில் அவனுடைய நாடியதை மட்டும்தான் நாம் அறிந்து கொள்ள முடியுமோ, அதே போல அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான அந்த தாத், அவனுடைய அந்த உள்ளமையில் அவன், நாம் எதை அவனிலே பார்க்க வேண்டும், நமக்கு எதை அவன் தரிசனம் காட்ட வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த திருமுகத்தை மட்டும் அவன் காட்டுவான், புரியுதுங்களா? அதையும் மக்கள் அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப பார்ப்பார்கள். நபிமார்கள், அடுத்து சித்தீக்குகள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இப்படியாக புரியுதா? அப்ப நம்ம அதிகமா அமல் செஞ்சு அமல் செஞ்சு இபாதத்து செஞ்சு இபாதத்து செஞ்சு அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களாக அந்த சித்தீக்குகளுடைய தரஜால போயிட்டோம்னா அல்லாஹ் அக்பர். புரியுதா? அதுதான் மிகப்பெரிய விஷயம். புரியுதா இல்லையா? நீங்க நினைச்சுக்காதீங்க பாக்குறதுன்னு சொன்னா எல்லாரும் சமமா பாத்துருவாங்கன்னு சொல்லிட்டு, உனக்குதா இல்லையாமா? பாக்குறதுலயே வித்தியாசம் இருக்கு. நபிமார்கள் பார்க்கக்கூடிய அளவு வேற, அவர்களுக்கு அல்லாஹ் காட்டக்கூடிய அளவு வேற. அடுத்து சித்தீக்குகள், அடுத்து ஷஹீதுகள், அப்புறம் சாலிஹீன்கள், அதுக்கப்புறம் சாதாரண சாதாரண மக்கள். புரியுதுங்களா இல்லையா? நம்ம வந்து எதை ஆசைப்படணும்? அல்லாஹுவை பார்க்கக்கூடிய மூமின்கள்லயே உயர்ந்த தரஜாவாகிய சித்தீக்குகள் பார்க்கக்கூடிய அந்த தரஜாவை நம்ம ஆசைப்படணும். துன்யால மட்டும் பங்களா வேணும், பிரியாணி வேணும், பெரிய சொத்து சுகம் வேணும்னு ஆசைப்படுறது, ஆகிறதுன்னு வந்தா மட்டும் பரவாயில்ல உள்ளார போனாலே போதுங்கிறது. புரியுதா இல்லையா? நம்ம எல்லாம் முட்டாளுக்கு, உங்களை சொல்லல என்ன சொல்ற, நம்ம எல்லாம் முட்டாளுங்கிறதுக்கு பெரிய அடையாளம் என்னன்னா, ஆகிறதுன்னு வந்தா நம்ம என்ன சொல்றோம், ஏதோ கிடைச்சா போதும், உள்ளார போனா போதும்பா அப்படிங்கிறோம். துன்யால மட்டும் நம்ம எல்லாம் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறோம், எதெல்லாம் வேணும், மௌத்துக்கு முன்னாடி எதையெல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கோம். இதுவே முட்டாளுங்கிறதுக்கு பெரிய அடையாளம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சஹாபாக்கள், சாலிஹீன்கள், அறிவாளிகள் என்ன செய்தார்கள், ஆகிரத்தை ஆசைப்பட்டார்கள். துன்யால எது வருதோ வரட்டும்பா, போனது போட்டும்பான்னு இருந்தாங்க விஷயத்துக்கு. வாங்க, அல்லாஹ்மது அவர்கள் எதையும் சூழ்ந்து அறிய முடியாது அல்லாஹ் நாடியதை தவிர. அதே போலதான் இமாம் சொல்கிறார்கள், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், பாருங்க, ஆனால் முழுமையாக இல்லை. பிகைரி இஹாதத்தின் அர்த்தம் என்ன? முழுமையாக இல்லை, அதாவது வளர்ச்சி அப்படியே கம்ப்ளீட்டா அல்லாஹ்வை நம்ம பார்த்துட முடியும் என்பது கிடையாது. ஆனா அல்லாஹ்வை கண்டிப்பா பார்ப்போம், எந்த அளவு அல்லாஹ் காட்ட விரும்புகிறானோ அந்த அளவு நாம் பார்ப்போம். அடுத்த கண்டிஷன் சொன்னார்கள், எப்படி பார்ப்போம் என்று அத்தன்மையை விவரிக்கவும் முடியாது. அப்ப அல்லாஹ்வை நம்ம பார்ப்போம், எப்படி அந்த பார்வை இருக்கும், எப்படி நம்ம பார்ப்போம், எங்க வச்சு பார்ப்போம், எவ்வளவு தூரத்துல பார்ப்போம், எந்த திசையில பார்ப்போம், இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. அது சொர்க்கத்துக்கு போன உடனே அங்க நடக்கக்கூடிய நிகழ்வு, அங்க போனாதான் உங்களுக்கு இது புரிய வரும். இந்த ரெண்டு விஷயத்திலையும் குழப்பம் அடைஞ்சாதான் எல்லா பிரச்சனையும் வழிகேடு வரும். புரியுதா? ஒன்று என்ன, அல்லாஹ்வை பாக்குறதுனா எப்படி பாத்துருவோம், ஃபுல்லா பாத்துருவோமா, பாதி பாப்போமா, இதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா அல்லாஹ்வை பார்ப்போம், ஆனா முழுமையாக பார்க்க முடியாது. ஏன்? அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் எந்த ஒரு சிஃபத்தையும் நம்ம சூழ்ந்து அறிய முடியாது. அல்லாஹு தஆலா மிகப்பெரியவன், மிக மகத்தானவன். இரண்டாவது, வலா கைஃபியத்தின், அந்த அல்லாஹுவை பார்க்கக்கூடிய தன்மையை நாம் விவரிக்க முடியாது. சரி, இது இந்த நம்பிக்கையை கமா நதக பிஹி கிதாபு ரப்பினா, நம்முடைய ரப்புடைய கிதாப் இப்படித்தான் நமக்கு பேசி இருக்கிறது, உறுதிப்படுத்தி இருக்கிறது, நதக பேசி இருக்கிறது. உஜூஹு யௌமஇதின் நாதிரத்துன் இலா ரப்பிஹா நாதிரத்துன். இந்த குர்ஆனுடைய வசனத்தை முந்தைய பாடத்தில் நாம் விவரித்து விட்டோம். இமாம் அவர்கள் அடுத்து சொல்கிறார்கள், வ தஃப்ஸீருஹு, இந்த வசனத்தின் விளக்கம், அலா மா அராதல்லாஹு தஆலா வ அலிமஹு, அல்லாஹ் எப்படி நாடினானோ, அல்லாஹ் எப்படி அறிந்தானோ, அந்த அடிப்படையில் இதனுடைய விளக்கம். புரியுதா? அல்லாஹ் எப்படி நாடினானோ, அல்லாஹ் எப்படி அறிந்தானோ, அந்த அடிப்படையில் இந்த வசனத்தை நாம் விவரிப்போம். அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன? மூமின்களுக்கு அல்லாஹு தஆலா அன்பளிப்பாக, வெகுமதியாக அவன் விரும்பு சொல்ல விரும்புகிறான், நீங்கள் என்னை மறுமையில் பார்ப்பீர்கள். புரியுதா? அவ்வளவுதான் நம்ம விவரிப்போம். அதுக்கு மேல விவரிக்கக்கூடிய அறிவு, ஆற்றல், திறமை நமக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. தஃப்ஸீருஹு அலாமா அராதல்லாஹ், மூமின்கள் அல்லாஹுவை பார்ப்பார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்வுக்கு அது அல்லாஹ்வுடைய இல்மில் உள்ளது. புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உள்ளது, அவ்வளவுதான். வ தஃப்ஸீருஹு அலா மா அராதல்லாஹு அலிமஹு, இதனுடைய விளக்கம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படியும் அல்லாஹ்வுடைய இல்மின்படியும். அப்ப சொர்க்கவாசிகள் அல்லாஹுவை மறுமையில் பார்ப்பது, இது நேரடியாக அல்லாஹ்வுடைய நாட்டம். அதே போல அல்லாஹ்வுடைய இல்மோடு சம்பந்தப்பட்டது. நம்முடைய அறிவோடு சம்பந்தப்பட்டதா? இல்ல. அல்லாஹ்வுடைய அறிவோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹு தஆலா எப்படி தன்னை சொர்க்கவாசிகளுக்கு காட்ட வேண்டும் என்று அவன் அறிந்திருக்கிறானோ, அவன் நாடுகிறானோ, அந்த அடிப்படையில் அல்லாஹ் காட்டுவான். அந்த விதத்தில் சொர்க்கவாசிகள் அல்லாஹை பார்ப்பார்கள். முடிச்சிருந்த மேட்டர் புரியுதா? அதற்கு மேல உள்ளார போய் குழப்பறது, வைக்கிறது, பிரச்சனை பண்றது கூட பாருங்க. وكل ما جاء في ذلك من الحديث الصحيح عن الرسول صلى الله عليه وسلم فهو كما قال. وكل எல்லாம் ما ஒன்று جاء வந்தது في ذلك இது விஷயத்தில் من الحديث الصحيح சரியான ஹதீஸ்களில் இருந்து عن الرسول ரசூலுல்லாஹ்விடமிருந்து ரசூலுல்லாஹ்விடமிருந்து சஹீஹான ஹதீஸ்களில் எதுவெல்லாம் இது விஷயத்தில் வந்தனவோ பஹுவ கமா கால அந்த எல்லா ஹதீஸுகளும் ரசூலுல்லா சொன்னது போலதான். அதனுடைய அர்த்தம் கருத்து அலாமா அராத ரசூலுல்லா நாடியது போன்றுதான் முடிஞ்சிச்சு. எப்படி குர்ஆனுடைய ஆயத்துக்கு நம்ம சொன்னோமோ, குர்ஆனுடைய ஆயத்துக்கு என்ன சொன்னோம், வ தஃப்ஸீருஹு அலாமா அராதல்லாஹு வ அலிமஹு. இந்த ஆயத்துக்கு விளக்கம் என்ன, அல்லாஹ் எப்படி நாடினானோ எப்படி அறிந்தானோ. பார்ப்பேன் என்ற அரபி பதத்தை அல்லாஹ் சொல்றான், நாதிரத்துன் கண்ணால் பார்ப்பது என்ற வார்த்தைக்குரிய என்ற அர்த்தத்துக்குரிய வார்த்தைய அல்லாஹ் பயன்படுத்துறான். அப்ப அந்த அர்த்தம் இந்த இடத்தில் எடுத்துக்கொள்ள கூடாது என்று இருக்குமே ஆனால் புரியுதா? அப்ப அல்லாஹு தஆலா தப்பான ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டான் புரியுதா? அப்படி அல்லாஹு தஆலா சொன்ன விஷயத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கு என்று இருந்தா அத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அர்த்தத்தை அங்க நம்ம கருத்துல கொள்ளணும் என்பதை விளக்கி இருப்பாங்க. அப்ப பார்ப்பார்கள், கண்ணால் பார்ப்பார்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்திட்டு அதை அல்லாஹ் மறுக்கல, ரசூலுல்லாவும் மறுக்கல. அப்ப நீங்க எப்படித்தான் விளங்கணும், கண்ணால் பார்ப்பது என்றுதான் எடுத்துக்கொள்ளணும். புரியுதுங்களா இல்லையா? கண்ணால் பார்ப்பது என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்திட்டான் புரியுதா? அதுக்கு பிறகு அதை அல்லாஹ் மறுக்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதுக்கு மாற்று கருத்து சொல்லல. அப்ப நீங்க எப்படி அர்த்தம் வைப்பீங்க, என்ன அர்த்தமோ அந்த அர்த்தம் தான் ஒப்பீங்க. அல்லாஹ் இதற்கு எப்படி நாடினானோ எப்படி அறிந்தானோ அதுதான் இதுக்கு தப்சீர். அப்போ நாளிரத்தும் பார்த்தல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, பார்த்தல் என்ற அர்த்தம் தான் நம்ம வைப்போம். அதுக்கு பிறகு அதை வியாக்கியான செய்யறத அல்லாஹ்வுடைய இல்முல விட்டுரும். அதற்கு விளக்கம் சொல்வதற்கா இல்லையா, அதை நம்ம சொல்ல மாட்டோம். அந்த விளக்கம் யாரிடத்துல விட்டுருவோம், அல்லாஹுடைய நாட்டத்தின் பக்கமும் அல்லாஹுடைய இல்மின் பக்கமும் விட்டுருவோம். அதே போலதான் ஹதீஸுகள்ல பின்னாடி நம்ம பார்ப்போம், நூற்றுக்கணக்கான ஹதீஸுகள் அல்லாஹு தஆலாவை மூமின்கள் மறுமையில் பார்ப்பார்கள் என்று வருகிறது ஹதீஸுகள்ல. இப்ப இந்த ஹதீஸுகள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூமின்களாகிய நீங்கள் அல்லாஹுவை பார்ப்பீர்கள், அதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல உதாரணங்களை கொண்டு தெளிவுபடுத்தி நமக்கு விளக்கம் சொல்றாங்க. இப்ப இந்த ஹதீஸுகள் எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்வோம், இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லு மா ஜா ஃபீ தாலிக மின் அல் ஹதீஸ் ஸஹீஹ் அன் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் ஃபஹுவ கமா கால வ மஅனாஹு அலா மா அராத. ஃபஹுவ கமா கால வ மஅனாஹு அலா மா அராத. ரசூலுல்லா எப்படி சொன்னாங்களோ அப்படித்தாங்க அதுக்கு அர்த்தம். ரசூலுல்லா எப்படி சொன்னார்களோ அப்படித்தான் அதுக்கு அர்த்தம், அவ்வளவுதான். அவர்கள் என்ன அர்த்தத்தில் சொன்னார்களோ அந்த அர்த்தம் தான் அந்த அர்த்தம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால் பார்ப்பது என்ற கருத்தில் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் என்று இருக்கும் பொழுது நீங்க உங்க தத்துவத்துக்கு ஒத்து வரவில்லை என்பதற்காக அந்த வார்த்தையில் அர்த்தத்தை அந்த வார்த்தைக்குரிய அர்த்தத்தை மாற்றுவது வழிகேடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இப்ப உதாரணத்துக்கு உணவை கொண்டு வாருங்கள் சொன்னாங்க, வில்லை கொண்டு வாருங்கள், அம்பை கொண்டு வாருங்கள் சொன்னாங்க, கத்தியை கொண்டு வாருங்கள் சொன்னாங்க, போருக்கான ஆயுதத்தை தயார்படுத்துங்க, அல்லது ஏழைகளுக்கு தர்மம் கொடுங்கள் சொன்னாங்க. இதெல்லாம் எந்த மொழியில பேசுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அரபி தானே, அரபி மொழியில பேசுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அரபி மொழியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும் பொழுது ஒவ்வொரு இடத்திலையும் ரசூலுல்லாவே நீங்கள் இப்போது கத்தி என்று சொன்னீர்களே, கத்தி என்பது அரபி பதம், இதற்குரிய விளக்கம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன அர்த்தத்தில் சொன்னீர்கள் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பேரித்தம்பழத்தை பாதியை கொடுத்தாவது நீங்கள் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ், பேரித்தம்பழம் என்றால் நாங்கள் புரிந்தது இது, நீங்கள் எந்த பேரித்தம்பழத்தை சொல்கிறீர்கள் புரியுதுங்களா? இப்படி கேட்டாங்களா? இப்படி கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருந்தா எதையாவது செய்ய முடியுமா சொல்லுங்க பாக்கலாம். ரசூலுல்லாஹ் எதையாவது பேச முடியுமா? ஒன்னும் பேச முடியாது. எதை சொன்னாலும் ரசூலுல்லாஹ் அரபியில் இதற்கு இந்த அர்த்தம், நீங்கள் என்ன அர்த்தத்தில் சொல்கிறீர்கள், இப்படி கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்க வேண்டியதான். எதுக்கு மார்க்கத்துல தனி அர்த்தம் சொல்லணுமோ அதுக்கு மார்க்கமே அர்த்தத்தை சொல்லிடும். அதுக்கு நீங்க மார்க்கத்துல போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப எப்படி சலாத்துன் தொழுகை, புரியுதா? தொழுகை என்பது அரபுகளிடத்தில் அவங்க அறிந்து வைத்திருந்த அர்த்தம் வந்து தொழுகை சலாத்துன் என்பதற்கு துவா கேட்கறதுன்னு அர்த்தம் தான் அறிஞ்சு வச்சிருந்தாங்க. நபிசுல்லாலேசனம் தக்பீர் கட்டி நின்று குனிந்து சிரம்பணிந்து இந்த செய்கைகளை செய்துவிட்டு இதுதான் தொழுகன்னாங்க, முடிஞ்சு போச்சு. ரசூல் சுல்லாலேசனம் காலையிலிருந்து பட்னியா இருந்துட்டு சாயந்தரம் வந்தவன சாப்பிட்டுட்டு இதுதான் நோன்புனாங்க, நோன்புனாயி போச்சு. சௌம், சௌம் நோன்பு. இந்த சௌம் என்ற அரபு வார்த்தைக்கு அரபியில் அர்த்தம் வந்து தடுத்துக் கொள்ளுதுன்னு அர்த்தம். எதிலிருந்து எதை தடுத்தாலும் அதுக்கு சௌமுன்னு சொல்லலாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலிருந்து சாப்பிடாம குடிக்காம இருந்துட்டு மாலை வந்த உடனே அதை முடிச்சுக்கிட்டாங்க பாத்தீங்களா, அதுக்கு சௌமுன்னு சொன்னாங்க, முடிஞ்சு போச்சு. ஜக்காத் என்றால் சுத்தம்னு அர்த்தம், அல்லது வளர்ச்சின்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை எடுத்து ஏழை எளியவர்களுக்கு தர்மம் கொடுத்து விட்டு இது ஜக்காத்ன்னாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அரபியினுடைய மொழியில ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருந்து அதற்கு வேறு ஒரு அர்த்தம் மார்க்கத்தில் நாடப்பட்டிருக்குமேனால் அந்த விளக்கத்தை யாரே தானா கொடுத்திருப்பாங்க? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுமே தானா கொடுத்திருப்பாங்க, புரியுதா? நம்ம விளக்கம் கேட்கணும்னு நமக்கு அவசியத்தை வைக்க மாட்டார்கள், புரியுதா? அப்ப எந்த இடத்துல அப்படி மாற்று அர்த்தத்தை அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லலையோ, புரியுதா, அந்த இடத்துல என்ன நம்ம கருத்து விளங்கணும்? எது மொழியில இருக்கோ அதுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா போய் குழம்ப கூடாது. ஏன் அப்படின்னா, அல்லாஹுத்தாலா ஒரு மொழியை தேர்ந்தெடுக்கிறான், அந்த மொழியில குரானை இறக்குறான், அந்த மொழியில் பேசக்கூடிய நபி அந்த மொழியில அந்த குரானுக்கு விளக்கம் சொல்றாங்க, ஹதீஸ் சொல்றாங்க, எல்லாமே அரபியில இருக்கு. இப்ப அரபி பேசக்கூடிய மக்களிடத்துல போய் இந்த செய்தி சொல்லப்படுது, அவங்க விளங்க முடியாததையும் அல்லது அவங்க விளங்கி வச்சிருக்கிறதுக்கு மாத்தமானதையும் தான் அல்லாஹ்வும் ரசூலும் நூத்துக்கு நூறு சொல்லுவாங்கன்னு சொன்னா அப்ப நோக்கு நிறைவேறுமா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? நோக்கு நிறைவேறாது. அப்ப ஒவ்வொன்றுக்கும் ரசூல்லா பக்கத்திலே உட்கார்ந்துருக்கணும், விளங்குச்சா இல்லையா? அந்த ஹதீஸை கேட்கிறவங்களும் ஆயத்தை கேட்கிறவங்களும் ரசூல்லா பக்கத்திலே இருந்து ஒன்னு ஒண்ணுக்கு ரசூல்லா விளக்கம் சொல்லிக்கிட்டே இருந்தாதான் எதுவுமே செய்ய முடியும். அப்படி இல்லை. உண்மை என்ன? ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான் மார்க்கம் அதற்கென்று ஒரு விளக்கத்தை வரையறையை நிர்ணயித்தது. தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு. ஹஜ்ஜுனா நாடுவதுன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு குறிப்பிட்ட வணக்கத்தை செய்வதற்காக நாடி வருவதற்கு ஹஜ்ஜுன்னு மார்க்கம் செஞ்சு காட்டி விளக்கம் கொடுத்துச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த மாதிரி ஒரு சில இபாதத்துகளும் ஒரு சில சட்டங்களும் தான் இருக்கின்றன. அது போக மொத்த குரானும் அரபி மொழியில் இறக்கப்பட்டது, அரபி மொழி பேசுபவர்களுக்கு இறக்கப்பட்டது. எனவே அந்த மொழியில் அந்த வார்த்தை என்னென்ன வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தை தான் நம்ம எடுக்கணும். அதுக்கு மாற்றமா அல்லாஹ்வு ரசூலும் சொல்லி இருந்தாலே தவிர, இங்க பாருங்க ஒரு விஷயம், ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை விளங்கி சொல்லுங்க. அல்லாஹு தாலா ஒரு வார்த்தைக்கு, அரபி வார்த்தைக்கு அவன் ஒரு அர்த்தத்தை சொல்லி தரும்போது, நல்லா புரிஞ்சுக்குங்க, அந்த அர்த்தமும் ஏற்கனவே அரபுகள் விளங்கி வச்சிருந்த அர்த்தமும் ஒண்ணுக்கொண்ணு முரணாகாம இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு சலாத்துன் இதுக்கு அரபுகளுடைய அந்த டிக்ஷனரியில லாங்குவேஜ்ல என்ன அர்த்தம்? துவா கேட்பதுன்னு அர்த்தம். இப்ப அந்த துவா கேட்குதல் என்ற அர்த்தத்தில் உள்ள சலாத்துன் என்பதை தான் அல்லாஹ்வும் ரசூலும் எதுக்கு வச்சாங்க? நிலை, ருக்கு, சுஜூது உள்ள இந்த செயல்களுக்கு வச்சாங்க. இப்ப பாருங்க, தொழுகையில நீங்க பெரும்பாலும் என்ன செய்றீங்க? தக்பீர் கட்டின உடனே துவா, தொழுகையில குரான் துவா இருக்குது, அந்த ஃபாத்திஹா சூரா உள்ள துவா இருக்குது, ஃபாத்திஹா சூரா ஓதி முடிச்சோன்னு ஆமீன் சொல்றீங்க, அது துவா. அதுக்கு பிறகு ருக்குல சுபஹானக அல்லாஹும பிஹம்திக அல்லாஹும அக்ஃபிர்லி, அப்புறம் சமியா அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா லக்கல் ஹம்து, அதுக்கு பிறகு சுஜூதுல போனதுக்கு பிறகு சுபஹான ரப்பியல் அலா வபிஹம்திஹி ரப்பி அக்ஃபிர்லி அல்லது ரப்பி அக்ஃபிர், இந்த மாதிரி துவாக்கள். அப்புறம் அத்தஹியாத்து ஸலவாத்து, அப்புறம் அத்தஹியாத்துக்கு முடிச்ச உடனே, இது எல்லாம் பார்த்தால் இதுல பெரும்பாலும் அதிகமா இடம்பெறக்கூடியது எல்லா செயல்கள்லையுமே ருக்குல சுஜூதுல என்ன இடம்பெறுது, துவா. அப்ப துவாக்கள் அதிகமாக இடம்பெறக்கூடிய ஒரு வணக்கத்துக்கு துவானு பேர் வைக்கப்பட்டுச்சு. புரியுதா? இப்ப சௌம் என்றால் தடுத்தல் அர்த்தம். இப்ப நோன்புல நம்ம என்ன செய்யறோம், உணவுகளையும் மற்ற தேவைகளையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை தடுத்துக் கொள்கிறோம். அப்ப அந்த பேர் வைக்கிறதுக்கும், அந்த இபாதத்துக்கு அந்த பேரை வைக்கிறதுக்கும், அந்த பேருக்கு மட்டும் சம்பந்தம் இருக்கணும். சம்பந்தம் இல்லாம முட்டாள்தனமாவும் இருக்காது. புரியுதுங்களா இல்லையா? சரி, இப்ப இந்த அடிப்படையில தான் எப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் ரசூலுல்லாஹும் ருயத்துன் தரவுன கண்ணால் பார்ப்பீர்கள், நவர எந்துரு தந்துருன அல்லது நாதிரத்துன் கண்ணால் பார்ப்பீர்கள் என்று வந்திருக்கின்றதோ அரபி மொழியில, அப்ப அதுக்கு அந்த அர்த்தத்தை தான் நீங்க வைக்கணும். எந்த அர்த்தம், கண்ணால் பார்த்தல் என்ற அர்த்தத்தை தான் நீங்க வைக்கணுமே தவிர அதுக்கு மாற்றமான அர்த்தத்தை வைக்க கூடாது. ஏன், ரசூல் சல்லாஹு அரபி மொழியில பேசுறாங்க. அப்படி பேசும் பொழுது அதற்கு மாற்றமான ஒரு அர்த்தம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நோக்கமாக இருந்திருக்குமேனால், அவர்கள் ஒரு அர்த்தத்தை அறிந்து அந்த அர்த்தத்திலே பேசியிருப்பார்களே ஆனால், அவங்க இந்த அர்த்தத்தை தான் நாடினார்கள், இந்த அர்த்தத்தை தான் அறிந்தார்கள் என்று யார் சொல்லித்தரணும், அவங்க சொல்லித்தந்தாதான் நமக்கு தெரிய வரும். அப்படி இல்லைங்கிற வரைக்கும் நம்ம என்ன அர்த்தம் தான் எடுத்துக்கொள்வோம், அரபி மொழியில என்ன அர்த்தமோ அந்த அர்த்தம் தான். இப்ப நம்ம அந்த விஷயத்துல தெளிவா இருக்கோம், அல்லாஹ்வு ரசூல் சொன்னாங்க நவர, அதே போல கண்ணால் பார்ப்பார்கள், கண்ணால் பார்ப்பார்கள் என்று நம்ம அந்த அர்த்தத்தில எடுத்துக்கிட்டோம். ஏன், ரசூலுல்லாவுக்கு அது நோக்கமாக இல்லை என்றால், அந்த அர்த்தத்துல ரசூல்லா சொல்லி இருக்கவில்லை என்றால், கண்டிப்பா ரசூல் சல்லா அலிஸ்ல அவங்க நம்மள குழப்பத்துல விட்டு இருக்க மாட்டார்கள். புரியுதா? அதற்குரிய விளக்கத்தை கொடுத்திருப்பாங்க. ஏன்னா நீங்க சொல்றபடி கண்ணால பார்ப்பது என்பது ஒரு பெரிய பிரச்சனையான விஷயம்னு சொன்னா, அப்படி ஒரு பிரச்சனையான விஷயத்தை அல்லாஹ்வோட சம்பந்தப்படுத்தி மார்க்கத்துல சொல்லி மார்க்கத்துல நம்மள குழப்பத்துல விட்டுட்டு போறதுக்காக தூதர் வருவாங்க. தூதருடைய நோக்கம் என்ன, மார்க்கத்தை தெளிவுபடுத்தி கொடுத்து அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு தெளிவு கொடுத்து தெளிவான ஈமானின் பக்கம் அழைப்பதற்கு ரசூல்மார்கள் வர்றாங்களா, அல்லது அல்லாஹ்வை பத்தி குண்டக மண்டக்க எதையாவது சொல்லி நம்மள குழப்பத்தில் ஆக்கிட்டு போறதுக்கு வர்றாங்களா? தெளிவான விஷயத்தை சொல்லி தெளிவான ஈமானின் பக்கம் அழைப்பதற்கு வர்றாங்களே தவிர குழப்புவதற்கு வர்றதுல. அதுக்குதான் இமாம் சொல்றாங்க, இங்க பாருங்க, فهو كما قال ومعناه على ما اراد. நல்லா புரிஞ்சுக்கணும். كل ما جاء في ذلك, இது விஷயமா வந்திருக்கக்கூடிய எல்லா ஹதீஸுகளும், ரசூலுல்லாஹின் புறத்திலிருந்து இது விஷயமா வந்திருக்கக்கூடிய எல்லா ஹதீஸுகளுமே فهو كما قال, நபி எப்படி சொன்னாங்களோ அப்படித்தான். மானாஹு அதனுடைய அர்த்தம் அலாமா அராத, அவர்கள் என்ன நாடினார்களோ அதுதான். அப்ப ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபி மொழியில பார்த்தல், கண்ணால் பார்த்தல் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அதுக்கு வேற ஒரு அர்த்தம் நோக்கமாக இருந்திருக்குமே ஆனால், கண்டிப்பா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல இந்த அர்த்தம் தான் என்பதை நமக்கு விளக்கி இருப்பார்கள், விவரித்து இருப்பார்கள். ஆகவே அடுத்து இமாம் சொல்றாங்க, லா நதுகுலு ஃபீ தாலிக முதஅவ்விலீன பி ஆராயினா, இந்த ஹதீஸுகளிலோ ஆதாரங்களிலோ, ஃபீ தாலிக்னா அவற்றில் அர்த்தம், அவற்றில் என்று சொன்னா ஆயத்து ஹதீஸ் எல்லாமே வந்துடும், இவற்றில் நாம் நுழைய மாட்டோம், நேரடி அர்த்தம், அதை சேர்த்து சொல்லும் போது கூற மாட்டோம்னு வச்சிருப்போம் பாருங்க. முதஅவ்விலீன, கருத்து சொன்னவர்களாக, பி ஆராயினா, நமது அறிவுகளை கொண்டு. ரெண்டு விஷயத்தை விளங்கிக்கணும், ஒண்ணு வார்த்தையினுடைய நேரடி அர்த்தத்தை விளங்கிக்கணும், நம்ம புரியறதுக்காக வேண்டி கருத்து அர்த்தம் வச்சிருப்போம், அதையும் புரிஞ்சுக்கணும். லா நதுகுலு, நாம் நுழைய மாட்டோம், ஃபீ தாலிக இந்த விஷயங்களில், முதஅவ்விலீன கருத்து கூறியவர்களாக, பி ஆராயினா நமது அறிவுகளை கொண்டு, அவற்றில் நமது அறிவுகளை கொண்டு மாற்று கருத்துக்களை கூற மாட்டோம். வலா முதவஹிமீன், கற்பனை செய்ய மாட்டோம், பி அஹ்வாயினா நம்முடைய மன இச்சைகளுக்கு ஏற்ப. அப்ப அல்லாஹுவை பார்ப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களையும் அல்லாஹுவை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஹதீசுகளையும் நம்முடைய அறிவை நுழைத்து சந்தேகப்படக்கூடாது, நம்முடைய அறிவை நுழைத்து அவற்றுக்கு மாற்று அர்த்தங்களை வைக்கக்கூடாது. சரி, ஏன் மார்க்க ஆதாரங்களுக்குள்ளார மார்க்க ஆதாரங்கள் எப்படி இருக்கின்றனவோ உள்ளது உள்ள நிலையில் அந்த ஆதாரங்களை புரிவதற்குத்தான் நம்ம அறிவை பயன்படுத்தணுமே தவிர ஆதாரங்களுக்கு மாற்று அர்த்தங்கள் சொல்வதற்கோ ஆதாரங்களை மறுப்பதற்கோ ஆதாரங்களை எதிர்த்து பேசுவதற்கோ அறிவை பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ் நமக்கு அறிவு கொடுத்திருக்கான், இந்த அறிவு எதுக்காக கொடுக்கப்பட்டது? அல்லாஹ்வை எதிர்த்து பேசுறதுக்காக கொடுக்கப்பட்டது. இப்ப உங்க பிள்ளைய நீங்க வந்து நல்லபடியா உணவு போட்டு எல்லாம் செஞ்சு அவனை வளர்க்குறீங்க, எதுக்கு வளர்க்குறீங்க? உங்களையே எதிர்த்து பேசிட்டுனா சொல்லுங்க பாக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம வளர்க்கிறான், நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறான், நமக்கு சிந்தனையை கொடுத்தான், நமக்கு எல்லாவற்றையுமே கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா. கடைசியில அந்த அல்லாஹுவையே எதிர்த்து பேசினா இதை விட பெரிய வேற அநியாயம் பெரிய அநியாயம் என்ன இருக்க முடியும் சொல்லுங்க. இப்ப யாரு தன்னுடைய அறிவை கொண்டு ஆதாரங்களை மறுக்கின்றார்களோ அவர்களுடைய நிலை என்ன? அவர்கள் அல்லாஹுவை எதிர்த்து பேசுகிறார்கள், அவர்கள் அல்லாஹுவிற்கே கரெக்ஷன் போடுறாங்க, இப்படி அல்லாஹ்வுக்கே திருத்தம் செய்து தருகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கே அவங்க திருத்தம் செஞ்சு தராங்கன்னு அர்த்தம். புரியுதா? அதுக்குதான் இமாம் அவங்க கடைசி இந்த சொல்லக்கூடிய இந்த ரெண்டு வரி பாருங்க. இதுதான் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் விளக்கணும், இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் விளக்க வேண்டியிருக்குது, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. பாருங்க, ஃபைன்னஹு மா ஸலிம ஃபி தீனிஹி, ஒருவர் தன்னுடைய மார்க்கத்தில் ஈடேற்றம் பெற முடியாது இல்லா தவிர, மன் யார் சல்லம, முற்றிலுமாக ஒத்துக்கொண்டாரோ ஒப்புக்கொண்டாரோ ஏற்றுக்கொண்டாரோ. யாரை ஏற்றுக்கொண்டார்? லில்லாஹி அஸ்ஸவஜல்ல வலி ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் யார் முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டார்களோ, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் முற்றிலுமாக கட்டுப்பட்டு விட்டார்களோ அவர்கள்தான் இந்த தீன்ல ஈடேற்றம் பெற முடியும். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய இந்த தீனில் உங்களுக்கு ஈடேற்றம் கிடைக்க வேண்டும் என்றால், இந்த தீன்ல நீங்க பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால், நீங்க வழிகிடாம வழி தவறாம குழம்பாம கெட்ட பாதைகளில் போகாம அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடிக்காத தீயவர்களுடைய பாதையில போகாம வழிகட்ட சமுதாயத்தினுடைய பாதையில போகாம நீங்கள் சேஃப்டியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால், நீங்கள் சேஃப்டியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் ஒரே வழிதான், இல்லா மன் சல்லம லில்லாஹி அஸ்ஸ வஜல்ல வலி ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முடிஞ்சு, அவ்வளவுதான். அல்லாஹிற்கு முற்றிலுமாக கட்டுப்பட்டு விடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முற்றிலுமாக கட்டுப்பட்டு விடுங்கள். அப்ப கட்டுப்பட்டு விடுதல், முற்றிலுமாக ஒப்புக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன அர்த்தம்? அங்க அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லும் பொழுது ஏன்னு கேட்கக்கூடாது, எதுக்குன்னு கேட்கக்கூடாது, எப்படின்னு கேட்கக்கூடாது, வேற எந்த வகையிலுமே அவர்கள் மேல ஆட்சேபனை செய்யக்கூடாது. அப்படி ஆட்சேபனை செய்தால் என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய கருத்துக்களை மறுத்தால் என்ன அர்த்தம் என்றால், அவங்களுக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல போறீங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? அவங்களுக்கு தெரியல எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அல்லது அவங்க சொன்னது குழப்பமா இருக்கு நான் அதை தெளிவுபடுத்துறேன்னு அர்த்தமா போச்சு. அவங்க சொன்னதுபடி சொன்னதை சொன்னபடி ஏத்துக்கிட்டா ஈமானே டேமேஜ் ஆ போயிடும், நாங்க சொன்ன விளக்கத்தோட சேர்த்து ஏத்துக்கிட்டீங்கன்னா ஈமான் சேஃப்டி ஆகும் சொல்லிட்டு. அப்ப அல்லாஹ் சொல்றதை விட ஈமான் நீங்க சொல்றதுல பாதுகாப்பா இருக்குன்னு ஆகிப்போயிடும். எப்படி ஆகி போயிடும்? அல்லாஹ் சொன்னதுல ஈமான் டேமேஜ் ஆ போயிடும், நீங்க சொல்றத ஏற்றுக்கொள்வதுல ஈமான் சேஃப்டியா இருக்குன்னு ஆகி. இது நேர்ம. அப்ப வந்து அல்லாஹ் எதுக்கு உங்களையே அல்லாஹ் நபியாக்கி நீங்க சொல்றதை கேளுங்க, அல்லாஹ் வந்து சாப்டரே முடிச்சிருக்கலாம். இப்படி வஹி இறக்கணும், ஒரு மனிதர் மேல அவர் பேசணும், இந்த எதுவுமே தேவை இல்லையே. மொத்தமா ஒருத்தர் அடையாளம் காட்டிட்டு இவங்க அறிவுபடி இவங்க சொல்லுவாங்க, இவங்க அறிவு தான் டாப்பு, இவங்க பின்னாடி போங்கன்னு ஒரே வேலையா முடிச்சிருக்கலாம். அப்ப உங்களுடைய அறிவு அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் திருத்தம் சொல்லக்கூடிய அளவுக்கு துணிஞ்சிருச்சுன்னு சொன்னா அது வழிகேட தவிர வேற எதுவா இருக்க முடியும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் மறுப்பதும் ஒன்றுதான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அல்லாஹ் சொன்னதில் திருத்தம் செய்வதும் ஒண்ணுதான். ஏற்காம அறவே மறுப்பதும் ஒண்ணுதான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இல்ல அல்லாஹ் இது நீ இப்படி சொல்லியிருக்க கூடாது, நீ இப்படி சொன்னாதான் கரெக்டு அப்படின்னு திருத்தம் சொல்றதும் ஒண்ணுதான். அல்லாஹுவை மறுப்பதும் ஒன்றுதான். அல்லாஹ் உன்னை நான் ஏத்துக்க மாட்டேன், உன் பேச்சை நான் ஏத்துக்க மாட்டேன்னு அப்படி நேரடியா அல்லாஹ்வை மறுக்கிறது ஒன்றுதான். இன்னொன்று அல்லாஹ் நீ தான் என் ரப்பு, உன்னை நான் ஏத்துக்கிறேன், ஆனா இப்ப நீ சொன்ன பத்தியா இதுக்கு இப்படி அர்த்தம் கொடுத்தா தப்பா போயிடும், இதுக்கு இப்படித்தான் விளங்கிக்கணும், நீ இப்படி சொன்னா அது வந்து சரி வராது அப்படின்னு சொல்றதும் அல்லாஹ்வை மறுக்கிறதா. அதே போலதான் ரசூலுல்லாஹுவை நீங்க ரசூலுல்லா இல்லைன்னு மறுக்கிறதும் ஒண்ணுதான். ரசூலுல்லா சொன்னதுக்கு பிறகு ரசூலுல்லா நீங்க இப்படி சொன்னீங்க, நான் உங்களை ரசூல்னு ஏத்துக்கிறேன், ஆனா நீங்க இப்படி சொல்லியிருக்க கூடாது, இப்படி சொன்னாதான் கரெக்ட்னு சொல்றதும் ரசூலுல்லாவும் மறுக்கிறதா. புரிஞ்சா இல்லையா? இந்த அடிப்படை புரியாதனால தான் இந்த பிஜே கூட்டத்தார்கள் விளையாடுறாங்க இன்னைக்கு. சாதாரணமா இதை எடுத்துக்கிட்டு இது குஃப்ருங்கிறது அவங்களுக்கு புரியல. எப்படி ரசூலை மறுப்பது இறை நிராகரிப்போ குஃப்ரோ, அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்த அது தப்பு அல்லது அது அப்படி ஏத்துக்கிட்டோம்னா பிரச்சனையா போயிடும் அல்லது அப்படி அர்த்தம் வச்சா அது குழப்பமா போயிடும் சொல்லி அந்த ஒரு வார்த்தைய மறுப்பதோ அல்லது அந்த ஒரு வார்த்தைக்கு மாற்று கருத்து சொல்வதோ இதுவும் ரசூலுல்லாவை மறுப்பதுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா, ரசூலுல்லாவை மறுப்பது எப்படி நேரடி குஃப்ரோ அதுதான் இருக்கும். ரசூலுல்லாவுடைய ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ நம்முடைய அறிவை வைத்து இந்த ஹதீஸுக்கு இந்த அர்த்தம் சொல்லக்கூடாது, இந்த ஹதீஸுக்கு இந்த அர்த்தம் சொன்னா பிரச்சனையா போயிடும், இப்படி அர்த்தம் வச்சா இப்படி தப்பான விளக்கம் வந்துடும் என்று சொல்லி அந்த ஹதீஸுக்கு மாற்று அர்த்தம் சொல்வதோ அல்லது அந்த ஹதீஸையே ஒதுக்கி வைக்கிறதோ அதுவும் ரசூலுல்லாவை நிராகரிப்பதாக ஆகிவிடும். அதனாலதான் சஹாபாக்களுக்கும் முனாஃபிக்குகளுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். சஹாபாக்கள் என்ற மூமின்கள் யாரு? ரசூலுல்லாவும் சொல்லிட்டா அல்லாஹ்வும் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வும் ரசூல் சமீனா வ அத்தானா, செவியுருவம் கட்டுப்படுவோம். முனாஃபிக்குகள் யாரு? பார்ப்போம், யோசிப்போம், இல்ல இது செட் ஆகாது நமக்கு, இது ஒத்து வராது அப்படின்னு விலகி போறோம். புரியுதா? சூரா அல்-முஃமினூன்ல குறிச்சுக்குங்க, 50-56 வரைக்கும் உள்ள வசனங்களை படிச்சு பாருங்க போய். அதே போல 4-65 فَإِنَّهُ مَا سَلِمَ فِي دِينِهِ إِلَّا مَنْ سَلَّمَ لِلَّهِ عَزَّ وَجَلَّ وَلِرَسُولِهِ صَلَى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمْ. அல்லாஹுடைய தீன்ல ஈடேற்றம் பெறக்கூடியவர் யாரு? யாரு அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் முற்றிலுமாக கட்டுப்பட்டு பணிந்து விடுகிறார்களோ, அவர்கள் சொன்னதை ஒத்துக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவங்கதான் இந்த தீன்ல ஈடேற்றம் பெற முடியும். சரி, அடுத்து ஒரு சின்ன கேள்வி வருது. அது என்ன கேள்வி? சரிங்க, நம்ம இதுக்கெல்லாம் கரெக்ட் தாங்க, நாங்க ஒத்துக்கிறவங்க வச்சுக்கிறவங்க நம்புறோம் வைக்கிறோம். சில நேரத்தில் சில சந்தேகம் வருது, சில நேரத்தில் சில இடங்கள் நமக்கு குழப்பமா தெரியுது அப்படின்னு நப்சு சொல்லுது. ஓகே, சொல்லுதா? என்ன செய்ய? நான் ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்றது, அப்புறமா சொல்லிப்போம். இமாம் சொல்ற ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் லேசான ட்ரீட்மெண்ட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படி எங்கேயாவது உன் நப்சு சொன்னுச்சுன்னா, உனக்கு தோன்றுச்சுன்னா, இந்த பாரு, உன்னை விட அறிவாளிகள் இருக்கிறார்கள், உன்னை விட அறிவாளிகள் இருக்கிறார்கள், அவர்கள் இதை விளங்கிக் கொள்வார்கள், நான் இதை நம்பிக்கை கொண்டேன், நான் இதை நம்பிக்கை கொண்டேன் என்று உனக்கு குழப்பமான விஷயங்களுடைய அந்த நாலேஜ அதை கற்று அறிந்தவர்களிடத்திலே விட்டுவிட்டு நீ வாய் மூடி பேசாமே. புரியுதா? பாருங்க, வரத்த இல்ம மஷ்தப அலைஹி, அவருக்கு புரியாததை இலா ஆலிமிஹி, அதை புரிந்தவரிடம், அதை அறிந்தவரிடம், கற்றுத் தேர்ந்த அறிஞரிடம் யார் ஒப்படைத்து விட்டாரோ அவர் தீனிலே வெற்றி பெறுவார். வரத்த, இன்னும் அவர் திருப்பி விட்டார், இல்ம அறிவை, இஷ்டபக அலைகி, அவருக்கு எது புரியாமல் இருந்ததோ அதை இல ஆலிமிகி, அதை புரிந்தவரிடம். அப்ப தீன்ல உங்களுக்கு ஈடேற்றம் கிடைக்க வேண்டும் என்றால் ஒன்று அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டுடணும், அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை ஒத்துக்கொள்ளணும். இரண்டாவது உங்களுக்கு ஒன்று புரியலனா புரிஞ்சவங்கள்ட்ட அந்த விஷயத்தை விட்டுருங்க. சரியா? இப்ப நீங்க என்ன புரி, இதுக்கு என்ன விளக்கன்னு நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு யோசிச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, இப்போ ஒரு ஆயத்துங்க நீங்க படிச்சீங்க விளங்கல, அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஆயத்தை யார் விளங்கணுமோ அவங்க விளங்கி இருப்பாங்க, எனக்கு இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சிச்சு, இதை நான் நம்பிக்கை கொள்றேங்கிறீங்க. ஒவ்வொரு வசனத்தினுடைய அர்த்தத்தையும் சரிவர அறிந்த முதல் நபர் யாரு? இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு எதுவும் புரியலையா, அல்லாஹு ரசூலுஹு அஅலம். என்ன சொல்லுங்க? அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் மிக அறிந்தவர்கள். முடிஞ்சு. உங்களுக்கு புரியவில்லை என்பதற்காக ஒன்றை நீங்கள் மறுத்தால், உங்களுக்கு என்பதற்காக ஒன்றை மறுத்தால் அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. இப்போ உங்க வீட்டில் உங்க பிள்ளைக்கு நீங்க ஒரு விஷயத்தை சொல்லி தரீங்க, அது புரியலன்னு சொல்லிட்டு அம்மாவை பார்த்து லூசுங்குது. இந்த காலத்தில் அப்படித்தானே பேசுறாங்க, பேசலாமா? அப்படி பேசக்கூடாதுல்ல, நீங்க எல்லாம் பேசுவீங்களா? பேசியிருந்தா மன்னிப்பு கேட்கணும். புரியுதா இல்லையா? ஆமா, சும்மா இல்ல. இப்ப ஒரு சின்ன புள்ள அறியாத புள்ளன்னு வச்சுங்களேன், அது நாலு பேர் கேட்டதை வச்சுக்கிட்டு அப்படித்தானே பேசுது. பக்கத்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பயமா இருக்கீங்க, அங்க உள்ள வார்த்தை தோத்திக்கிட்டு வந்துருமான்னு சொல்லிவிட்டு புதுசு புதுசா படிச்சுட்டு வந்துருதுங்க. அம்மா சொல்லித்தராங்க, அம்மா உனக்கு வேற தெரியலமா, உனக்கு புரியலமா, இது இப்படி இல்லமாங்குது, நீங்க சரியா சொல்லி தரீங்க, அது என்ன சொல்லுது, தப்பு தப்பா சொல்லுது. இல்லையா? இப்ப இந்த மாதிரி நிலைமை தான் நம்ம நிலைமை இருக்கு. அல்லாஹும் ரசூலும் அறிந்தவர்கள், இந்த தீனை அறிந்தவர்கள், ஆகிரத்தை அறிந்தவர்கள், இது அவங்களுடைய தீன், அவங்க சொல்லித்தராங்க. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், இது வந்து இப்படி இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப சின்ன குழந்தைகள் மாதிரி நம்ம தீன்ல இன்றைக்கு மக்கள் விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, அப்ப என்ன செய்யணும், உங்களுக்கு ஒண்ணு புரியலையா, இதை அறிந்தவர் இதை அறிந்தார், இதை அறிந்தவர் இதை அறிந்தவர்கள். முதல் தரத்தில் முதல் மனிதராக அறிந்தவர்கள் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, அந்த சஹாபாக்களுடைய தரத்தின்படி முடிஞ்சு போச்சு. அவங்க ஈமான் கொண்டாங்க, நானும் ஈமான் கொண்டேன். இப்ப அபூபக்கரோ உமரோ உஸ்மானோ அலியோ அவங்களுக்கு முன்னாடி இந்த வசனம் ஓதப்பட்டப்ப இலா ரப்பிஹா நாஜிரத்துன் இந்த வசனம் ஓதப்பட்டுச்சு அவங்களுக்கு முன்னாடி. அவங்களும் தொழுகையில் இந்த வசனங்களை ஓதுனாங்களா இல்லையா? ஓதுனாங்க. எங்கேயாவது அவங்க இந்த வசனத்தை மறுத்தாங்களா, அதாவது இந்த வசனத்தினுடைய கருத்தை மறுத்தாங்களா? இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ், அல்லாஹ்வை நீங்கள் மறுமையில் பார்ப்பீர்கள். அபூபக்கர் அறிவிக்கிறாங்க, உமர் அறிவிக்கிறாங்க, உஸ்மான் அறிவிக்கிறாங்க, அலி அறிவிக்கிறாங்க, நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு மத்தியில் இது ஜும்மாக்கள்ல பயான் செய்யப்படுது, அவங்களுடைய ஹல்காக்கள் இந்த ஹதீஸ் விவரிக்கப்படுது. எங்கேயாவது ஒரு சஹாபி, அது எப்படி அல்லாஹ்வை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பினாரா, அல்லது அல்லாஹ்வை நம்ம பார்ப்போம் என்றால் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று விளக்கம் சொன்னாரா? இல்லையே. அப்ப அவர்கள் நம்பிக்கை கொண்டதின்படி நீங்க ஏன் நம்பிக்கை கொள்ள முடியல? உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு புரியலனா புரிந்த அந்த மக்களிடத்துல விளக்கத்தை விட்டுட்டு நீங்க ஈமான் கொண்டுட்டு போயிட்டே இருங்க. அவருக்கு எது குழப்பமாக இருக்கிறதோ அதனுடைய அறிவை அவர் ஒப்படைத்து விடட்டும் யாரிடம்? அறிஞரிடம். இப்ப பாருங்க, இந்த உதாரணத்துக்கு படிப்புலயே கொஞ்சம் கஷ்டமான படிப்பு கணக்குன்னு சொல்லுங்க வச்சுங்களேன். இப்போ கணக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன சொல்றாரு, ஒரு கணக்கு போட்டு கிடையாது, இப்படி போடுப்பா இப்படி போடுப்பா இந்த ரிசல்ட் வருப்பா அப்படின்னு சொல்றாரு. ஒன்னும் புரிய முடிஞ்சா புரிஞ்சு போட்டுக்கணும், சரியா? அப்படி இல்லைன்னா அவர் கொடுத்த ஃபார்முலாவை வச்சு கம்முன்னு வாயை புத்திக்கிட்டு போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் இல்லையா? அதை விட்டுவிட்டு நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன்னு உட்காந்தா முட்டையை வாங்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். புரியுதா இல்லையாம்மா? சயின்ஸ்ல ஒரு ஃபார்முலா சொல்லித்தராரு ஒரு சயின்டிஸ்ட், இந்த பார்ப்பா இந்த பார்ப்பா இந்த பார்ப்பா இந்த பார்ப்பா இப்படி இப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சா புரிஞ்சுக்கணும். புரியாத மாணவர் என்ன செய்வான், பக்கத்தில் உள்ள நோட்டை பார்த்து பேசாம காப்பி அடிச்சு அல்லான்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். நீ வேஸ்ட் நீ முதல்ல போட்டு வீட்டுக்கு தினம உண்மை. மனிதர்களுடைய அறிவிலேயே இவ்வளவு தராதரங்கள் இருக்கும் பொழுது புரிஞ்சா அல்லாஹ்வுடைய இல்ம், சுபஹான் அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய இல்ம், மார்க்க விஷயங்கள்ல எவ்வளவு நமக்கு அறிய முடியுமோ அவ்வளவு அறிவோம். அது நம்முடைய இல்மு, நம்முடைய தக்குவா, நம்முடைய பேணுதல், நம்முடைய இபாதத்து, இதுக்கு ஏற்பதான் அல்லாஹ் அந்த விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீ மொழிய படிச்சுட்டாலோ, பெரிய மண்ட பெருசான புத்திசாலின்னு ஒண்ணு நினைச்சுக்கிட்டாலோ மார்க்கத்தை புரிஞ்சுக்க முடியும் நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு பிஜேவுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, பார்த்தாலே தெரியுதுங்களே, இதுக்கு மேல என்னங்க விளக்கம் இருக்க முடியும்? கேட்கிற கேள்வி, பேசுற கேள்வி, என்ன கேள்வி? பார்த்தாலே தெரியுதுங்க, வேற என்னங்க சொல்ல முடியும் நீங்க? இது நமக்கு புரியலன்னா வேற யாருக்கு புரியும்? நம்ம ரொம்ப தெளிவா புரியுறோங்க. ஏன் நம்ம சயின்ஸ் பீரியட்ல இருக்கிறோமா, சயின்ஸ் காலத்துல இருக்கிறோமா, ராக்கெட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறோமா, ராக்கெட்டை நீனா விட்ட, நமக்கு எல்லாம் டெக்னாலஜி நமக்கு எல்லாம் கையில வச்சிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் இருந்தா நீ பெரிய அறிவாளி, மார்க்கத்தை புரிஞ்சிட முடியும் நினைச்சுன்னு சொன்னா நீ பெரிய மடையனா தான் இருப்ப. மார்க்கத்தை புரியறது இதை வச்சு புரிய முடியாது, தக்குவாவை வச்சுதான் புரிய முடியும். மார்க்கத்தை புரியறது உனக்கு அல்லாஹ் மேலேயும் ரசூலுல்லாஹ் மேலேயும் இருக்கக்கூடிய மரியாதையை வச்சுதான் புரிய முடியும். அவர்கள் மேல இருக்கக்கூடிய மகத்துவம், நம்பிக்கை, முஹப்பத்து, ஈமான், இஹ்லாசு, தக்குவா, அதை வச்சுதான் நீ தீன விளங்க முடியும். புரியுதா இல்லையா? மண்டையில் இருக்க அறிவை வச்சு இப்ப பாருங்க. ரசூல் சுல்தான் அலிஸ்லம் மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்த உடனே ரசூல் சுல்தான் அலிஸ்லத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே இந்த காஃபிர்கள் போட்டு ரசூல்லாவை அக்க போர் போட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் எதை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சந்திரனையும் பொழந்து காட்டிட்டாங்க. அப்ப கூட ஒத்துக்கிட்டானுங்களா? ஒத்துக்கல. அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்க போயிட்டு வந்த இந்த மேராஜ் நிகழ்வை மக்களுக்கு எடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டு. ரசூலுல்லாஹ்க்கு வேற வழி இல்லை. இப்ப அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு மக்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க, குறைஷிகள் எல்லாம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி நானு இரவுல தூங்கிட்டு இருந்தேன், வந்து வானவர் எழுப்பினாரு, என்னை கூட்டிட்டு வந்தாரு, இதயத்தை பிளந்தாரு, திரும்ப என்னை கூட்டிட்டு போனாரு காபத்துல்லாக்கு, அங்கிருந்து என்னை பைத்துல் முகத்தஸ் கூட்டிட்டு போனாரு, திரும்ப அங்கிருந்து ஏழு வானத்துக்கு கூட்டிட்டு போனாரு அப்படின்னு சுத்தி இருந்த மூஜகளை எல்லாம் சேர்ந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டானு. போய் மொத்தமாவே லூசா போயிட்டாரியான்டானு. என்ன சொன்னானுவ? மொத்தமா இவருக்கு குழம்பி போயிடுச்சு அப்படின்னானு. என்னையா சொல்றாரு இவரு? ஒரு ராத்திரியில இங்க இருந்து போனாரா, எங்க பைத்துல் முக்கந்தசுக்கு, அங்கிருந்து போனாரா ஏழு வானத்துக்கு, திரும்பி வந்துட்டாரா, என்ன சொல்றாரு இவரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கேலி கிண்டல் பரிகாசம். ரசூலுல்லாஹ்க்கு மனசுலாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. புரியுதா? ஏன்னா அந்த அளவு இதுக்கு முன்னாடி பரிகாசம் செய்யல, அந்த மாதிரி பரிகாசம் பண்ணானோ. பார்த்தா அபூஜஹல், இன்னைக்கு அபூபக்கரை இவரை விட்டு திருப்புறதுக்கு நமக்கு சரியான ஐடியா கிடைச்சிருச்சு. யார? அபூபக்கரை முகம்மதை விட்டு பிரிக்கிறதுக்கு சரியான வழி கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறான் அபூபக்கர்ட்ட போய். அபூபக்கர், அபூபக்கர், என்னப்பா பார்ப்பா, ஒருத்தர் சொல்றாரு இங்க இருந்து அவர் வந்து ஒரு ராத்திரியில ஷாம் போனாராம், பைத்துல் முக்கத்தஸ் போனாராம், அப்புறம் அங்க போய் அவர் வந்து என்னென்னமோ செஞ்சாராம், அப்புறம் அங்கிருந்து அப்படியே ஏழு வானத்துக்கு போனாராம்ப்பா, என்னப்பா இது, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்ப்பா இது அப்படின்னு சொன்னாரு. யார் சொல்றா? இல்ல அபூஜஹல் சொல்றான். அபூபக்கர் ஒண்ணுமே சொல்லல, பேசாம இருந்தார். என்ன அபூபக்கர், நீ இதை நம்புறியா? எவ்வளவு கிறுக்குத்தனம் இது, எவ்வளவு முட்டாள்தனம் இது, எப்படியா இங்க இருந்து பைத்துல் முக்கத்தஸுக்கு போக முடியும், எப்படியா திரும்பி வர முடியும், ஒரு மாசம் போறதுக்கே, போறதுக்கே ஒரு மாசம், எப்படியா எப்படியாங்கிறான். அபூபக்கர் பேசாம இருக்காரு. என்ன அபூபக்கர் உனக்கு புரியலையா நான் சொல்றது, எவ்வளவு பெரிய கிறுக்குத்தனம், எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், நீ இதை ஒத்துக்க மாட்டீங்க அப்படிங்கிறான். அவங்க ஒண்ணுமே சொல்ல, பொறுமையா அவன் பேசினதெல்லாம் பேசி முடிச்சவன கேட்டாங்க, மன் காலஹு, இதை யார் சொன்னதுன்னு கேட்டான். அவன் அப்படியே கொஞ்ச நேரம் பேசாம இருந்தான். சொன்னா, யகூலுஹு சாஹிபுக்கு முஹம்மத், உன்னுடைய தோழர் முஹம்மது இதை சொன்னார்னு சொல்லிட்டு. உடனே அபூபக்கர் சொன்னாங்க, ஆமன் துபிகின்னா, நான் இதை நம்பிக்கை கொண்டேன். முடிச்சு மண்டையெல்லாம் சுத்திருச்சு, கைகாலெல்லாம் ஆட்டம் கண்டுருச்சு. என்னடா இது, இவ்வளவு ஒரு பாரதூரமான விஷயத்தை அவர் சொன்னார் என்று நான் சொல்கிறேன். நீ அவர் சொன்னாரா, அவர் சொன்னவர் யார் என்று கேட்டு அவர் என்று தெரிந்தவுடன் இவ்வளவு பாரதூரமான விஷயத்தை அசால்ட்டா நான் இதை நம்பிக்கை கொண்டேன் என்று சொல்கிறாயே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க, இப்ப அபூபக்கருடைய அறிவு ஒரு பக்கம், அபூஜஹலுடைய அறிவு ஒரு பக்கம். அபூஜஹல் யாரு? ரொம்ப பெரிய புத்திசாலி, புரியுதுங்களா? உண்மையிலேயே புத்தியில அறிவுல சிந்தனையில அபூபக்கரை விட அவன் அந்த காலத்தில் அறிவாளியா இருந்திருக்கலாம். ஏன்னா அவனுக்கு பேர என்ன அரபு உலகத்துல? அபுல் ஹிக்கம், ஞானத்தின் தந்தை, அறிவின் தந்தை, தத்துவத்தின் தந்தை, சிந்தனையின் தந்தைன்னு பேரு. அவ்வளவு பெரிய அறிவாளி. அந்த அரபு கோத்திரங்களே அவன் அறிவாளின்னு சொல்ற அளவுக்கு அவன் அறிவாளியா இருந்தான். அந்த அளவுக்கு அறிவுல பேசப்பட்டு கொண்டிருந்தான். அவனுடைய அறிவு மேராஜ ஒத்துக்கல. அபுபக்கருடைய அறிவு ஒத்துக்கொண்டது மட்டுமல்லாம மேராஜ புரிந்தது. அவங்க என்ன சொன்னாங்க? அபுபக்கர் இந்த பார்ப்பா, இதைவிட பெரிய விஷயத்தையும் நான் நம்புகிறேன். இதைவிட ஒரு நொடியில் வானத்திலிருந்து வானவர் இறங்கி வந்து செய்தியை சொல்லிவிட்டு அவர் மீண்டும் தனது இறைவனிடம் சென்று விடுகிறார் என்று முகம்மது சொல்கிறார், நான் அதை நம்பிக்கை கொள்கிறேன் என்று இருக்கும் பொழுது, ஏன் அந்த ரப்பு, அந்த இறைவன் தன்னுடைய தூதரை ஓர் இரவில் தன் பக்கம் அழைத்து பேசிவிட்டு மீண்டும் அனுப்புவது அவனுக்கு முடியாமல் போகும்? ஒரு வானவரை அரிசிலிருந்து கீழே இறங்கி செய்தியை சொல்லிட்டு மேல போறாருங்கிறத நாங்க நம்பும் பொழுது, புரியுதா? ஏன் தனது தூதரை ஓர் இரவிலே தன் பக்கம் அழைத்து பேச வேண்டியதை பேசிவிட்டு மீண்டும் அல்லாஹ் இந்த பூலோகத்திற்கு பூமிக்கு இறக்கி இருக்கிறான் என்பதை நாங்க ஏன்பா மறுக்கணும்? அது எனக்கு புரிஞ்சுச்சுன்னா இது எனக்கு புரிஞ்சுச்சு, அது முடியும்னா இது முடிஞ்சு. ஒரு ஒரு வானவரால முடியுங்கிறத நீ நம்புறியா இல்லையா? அவனும் நம்புறான். வானவர் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்குறாரு, திரும்ப வானத்துக்கு ஏறுறாருங்கிறத நீனு நம்புற. வானவர் ஏறும் பொழுது அவரும் படைப்பு, முஹம்மது அவரும் படைப்பு. அந்த படைப்பை ஏற்றி இறக்கக்கூடிய அல்லாஹுவால ஏன் இன்னொரு படைப்பை ஏற்றி இறக்க முடியாது? முடிஞ்சு. அப்ப அபூபக்கர் ஈமான் என்ற அறிவை கொண்டு புரிய பார்த்தாரு. அந்த அபூஜஹல் தத்துவம் என்ற லாஜிக் அறிவை கொண்டு புரிய முயற்சித்தான். இப்ப மார்க்கத்தை விளங்குறதுக்கு உங்களுக்கு பெரிய நீங்க படிச்ச மண்ட வீங்கின அறிவாளியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன வேணும்? ஈமானும் தக்வாவும் இபாதத்தும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதன் மேல நம்பிக்கை வரும். புரிஞ்சுச்சா இல்லையா? வரத் இல்ம மஷ்தபஹு அலைஹி இலா ஆலிமிஹி. சரி, இப்ப இது வரைக்கும் வச்சுக்கிட்டு இப்ப பாடத்துக்குள்ளார இன்னொரு உபமை. இப்ப நாம் சொன்னோம், அல்லாஹுவை மறுமை நாளில் மூமின்கள் பார்ப்பார்கள். அதற்கு ஒரு ஆதாரமாக இலா ரப்பிஹா நாஜிரத்துன் சூரத்துல் கியாமாவுடைய வசனத்தை இமாம் அவர்கள் நமக்கு பதிவு செய்தார்கள். அதுபோன்று இன்னும் பல விஷயங்களை நம்ம இது விஷயமா பார்ப்போம். ஒன்று, சூரா காஃப் உடைய 35வது வசனம், லஹும் மா யஷாஊன ஃபீஹா வலதைனா மஜீத். அவர்களுக்கு அந்த சொர்க்கத்திலே அவர்கள் விரும்பியதெல்லாம் இருக்கும். லஹும், அவர்களுக்கு, அதாவது சொர்க்கவாசிகளுக்கு, மா யஷாவுன், அவர்கள் நாடியதெல்லாம் விரும்பியதெல்லாம் ஃபீஹா அந்த சொர்க்கத்திலே. வலதைனா மஜீத், நம்மிடம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. சொர்க்கத்துக்கு போன உடனே சொர்க்கவாசிகளுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும்? அவர்கள் விரும்பியது எல்லாமே கிடைக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம வச்சிருக்கிறோம். அல்லாஹ் எப்படி சொல்றான்? வி ஹாவ் மோர், லதைனா மஜீத். மஜீத் என்றால் எக்ஸ்ட்ரா, மோர், அதிகமாக நம்ம வச்சிருக்கோம். சரி, அவங்க விரும்பியதெல்லாம் கிடைக்குங்கிறான். இன்னும் நிறைய சொர்க்கத்தில் உள்ள நேமத்துகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டான். எக்ஸ்ட்ரா அல்லாஹ் அவனிடத்துல வச்சிருக்கேன்னு சொல்றானே, இந்த எக்ஸ்ட்ராங்கிறது என்ன? புரியுதா? இந்த எக்ஸ்ட்ரா என்பது என்ன என்று விளக்கம் சொல்லும் பொழுது, தப்சீர் கலையினுடைய மிகப்பெரிய மூத்த அறிஞர் இமாம் தபரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அலி இப்னு அபி தாலிப், இவங்க யாருங்க? சஹாபி. அனஸ் இப்னு மாலிக், இந்த சஹாபாக்கள் விளக்கம் சொன்னதாக, அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பேன் என்று சொன்னது, ஹுவன் நஸ்ரு இலா வஜ்ஹில்லாஹி அஸ்ஸ வஜல். அது எது? அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பது. அப்ப குர்ஆனை விளங்கியவர்கள் யாரு? சஹாபாக்கள். குர்ஆனுடைய விளக்கத்தை நபியிடமிருந்து பெற்றவர்கள் யாரு? சஹாபாக்கள். அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை அங்க மூடலா சொல்றான். சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்திலே அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும், அவர்கள் விரும்பியதெல்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு, அண்ட் ஐ ஹாவ் ஸ்பெஷல் சம்திங் ஃபார் தம், அவர்களுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன்னு சொல்றான். புரியுதா? அப்ப அந்த எக்ஸ்ட்ராவுக்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள் நபித்தோழர்கள்? அல்லாவின் முகத்தை பார்ப்பதுன்னு அவங்க சொல்லிட்டதுக்கு பிறகு உனக்கு ஏன் சந்தேகம் வருது? புரியுதா? சூரா யூனுஸ் 26வது வசனம், லில்லதீன அஹ்சனுல் ஹுஸ்னா வஸியாதா, லில்லதீன அஹ்சனுல் ஹுஸ்னா வஸியாதா, நன்மைகளை செய்தவர்களுக்கு, லில்லதீன அஹ்சனு அல் ஹுஸ்னா, நன்மைகளை செய்தவர்களுக்கு அல் ஹுஸ்னா சொர்க்கம் இருக்கிறது. அல் ஹுஸ்னா நன்மை என்றால் என்ன அர்த்தம்? சொர்க்கம் இருக்கிறது. வஸியாதத்துன் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கிறது. புரியுதா? நன்மைகளை செய்தவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டான், இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்றான். எக்ஸ்ட்ரா என்ன? திரும்ப சொர்க்கத்துக்கு வெளியில வந்துட்டு வேற எங்கேயாவது போவாங்களா? வஸியாதத்துன். அப்ப சொர்க்கம் இருக்கு, அந்த சொர்க்கத்துல எல்லாம் இருக்கு, அதுக்குள்ளார கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். அப்ப இந்த எக்ஸ்ட்ரா என்பதற்கு இங்க பாருங்க, சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த தாபிஈங்கள் எல்லாரும் விளக்க சொல்றாங்க, எக்ஸ்ட்ரா என்பது அன்னதுரு இலா வஜ்ஹில் கரீம். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்ப்பது. புரியுதா? இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்யறாங்க ஒரு ஹதீஸ, சுஹைப் ரூமி அவர்கள் சொல்வதாக பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லில்லதீன அஹ்சனுல் ஹுஸ்னா வஸியாதா சூரா யூனுஸுடைய 26வது வசனத்தை ஓதுறாங்க. ஓதியதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றாங்க, கவனிங்க, இதா தகல அஹ்லுல் ஜன்னத்தில் ஜன்னா வ அஹ்லுன் நாரின் நார் நாதா முனாஜின் யா அஹ்லல் ஜன்னதி இன்னலக்கும் இந்தல்லாஹி மௌஇதன் யுரீது அய்யுன் ஜிஸகுமு ஃபயகூலூன மாஹு அலம் நஸ்கில் மவாஸீனனா வ யுபய்யிது வுஜூஹனா வ யுத்கில்னா அல் ஜன்னத வ யுஜிர்னா மினன் நார் ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப் ஃபயன்துரூன இலைஹி ஃபம அஅதாஹும் ஷைஅன் அஹப்ப இலைஹி மினன் நதரி இலைஹி வஹிய ஜியாதா. கவனிங்க, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள போனதுக்கு பிறகு, நரகவாசிகள் நரகத்துக்கு போனதுக்கு பிறகு அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளர் சப்தமா அழைப்பார், சொர்க்கவாசிகளே அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு அல்லாவிடத்திலே ஒரு வாக்குறுதி இருக்கிறது, அந்த வாக்கை அல்லாஹ் நிறைவேற்ற விரும்புகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சொர்க்கவாசிகள் கேட்பாங்க, அழைத்தவரை பார்த்து, என்ன வாக்கு? எங்களுடைய தராசு தட்டை அல்லாஹ் கனமாக்கினான், எங்களது முகங்களை அல்லாஹ் வெண்மையாக்கினான், எங்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் சேர்த்தான், நரகத்திலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்தான், இதுக்கு மேல என்ன வாக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன நினைச்சுக்கிட்டாங்க? கொடுக்க வேண்டியதெல்லாம் அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே வெளிப்படையில பார்த்தா இதற்கு மேல என்ன தேவைப்பட போகுது? நரகவாசிகள் நரகத்துக்கு போயிட்டாங்க, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு வந்துட்டாங்க, அவங்களுடைய நன்மைகளுடைய தட்டு கணக்கணும், அல்ஹம்துலா கணத்திருச்சு, முகங்கள் வெண்மையாகணும், அல்ஹம்துலா வெண்மையாயிருச்சு, அவங்களுடைய அமல்கள் எழுதப்பட்ட ஏடுகள் வழக்கத்தில் கொடுக்கப்பட்டுச்சு, சொர்க்கத்துக்கு வந்துட்டாங்க. இவ்வளவு அல்லாஹ் எங்களுக்கு செஞ்சுட்டானே, இது போக எதுவும் எக்ஸ்ட்ரா அல்லாஹ் வச்சிருக்கானா? என்ன வச்சிருக்கிறா, எப்படி வச்சிருக்கிறா அப்படின்னு அந்த சொர்க்கவாசிகள் கேட்கிறாங்க, ஆச்சரியப்பட்டுட்டு. அப்ப அந்த நேரத்துலதான் அல்லாஹு தஆலா தனது திரையை அகற்றுவான், தனது முகத்திற்கு முன்னால் அல்லாஹ் படைப்புகளை விட்டு தன்னை மறைத்து வைத்திருக்கக்கூடிய அல் ஹிஜாப் திரையை அகற்றுவான். அகற்றுன்னு சொர்க்கவாசிகள் அவனை பார்ப்பார்கள். ரசூலுல்லா சொல்றாங்க, அல்லாஹுவின் பக்கம் அல்லாஹுவை பார்ப்பதை விட சொர்க்கவாசிகளுக்கு மிக விருப்பமான ஒன்று இருக்காது. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்தில் கொடுத்ததிலேயே ஃபமா அஅதாஹும் ஷைஅன் அஹப்ப இலைஹி மின நதரி இலைஹி, சொர்க்கத்தில் அல்லாஹ் இதுக்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் அவங்க ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா சொர்க்கத்தில் அங்கு விரிக்கப்பட்டிருக்கக்கூடிய விரிப்பை பார்த்து ரசிக்கிறதுக்கு 40 வருஷம் வேணுமாங்க. எப்படி அந்த விரிப்பு உங்க வீட்டுக்கு சொர்க்கத்தில் உங்க மாளிகையில ஒரு விரிப்பு அல்லாஹ் விரிச்சு வச்சிருப்பாங்க என்ட்ரன்ஸ்ல, அந்த விரிப்பை பார்த்து ரசிக்கிறதுக்கே 40 வருஷம் வேணுமா? சுபஹானல்லாஹ். அப்புறம் அதுல உள்ள டெக்கரேஷன் என்ன, அது என்ன, இது என்ன, அப்புறம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ட்ரெஸ் என்ன, அப்புறம் அந்த கட்டிட கலை என்ன, தங்கம் என்ன, வெள்ளி என்ன, மாணிக்கம் என்ன, இதெல்லாம் எத்தனை கண்கள் வேணும் ரசிக்கிறது, எத்தனை ஆண்டுகள் வேணும். அப்புறம் ஒரு ஒரு சாப்பாடையும் ஒரு ஒரு ட்ரிங்க்ஸையும் எடுத்து குடிக்கிறது எவ்வளவு ரசனையா இருக்கும். ஒரு சும்மா ஒரு கார்பெட்டுடைய ஒரு டிசைன், அதை அப்படி அந்த சாஃப்ட்னஸ், இப்ப நீங்க ஒரு நல்ல துணி வீட்டுல வாங்கிட்டு வந்தா வச்சுங்க, இப்படியே தொடுத்துட்டு பாக்குறீங்க, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, இது என்ன சூப்பரா இருக்கு, போட்டு முடிச்சோட நாத்தமா இருக்குன்னு குப்பையில போடணும். எப்படி சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லுவான். ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப எங்க போயிடணும், அங்க போயிடணும், அப்புறம் திரும்ப துவைக்கணும்,
அப்புறம் திரும்ப வந்தவன போட்டவனே திரும்ப தூக்கி நாத்தம். அப்புறம் மொத்தமா கடைசியில் ஒரு வருஷம் கழிச்சு வண்டி துறைக்க வேண்டித்தான், அடுப்பு காலம் துறைக்க வேண்டித்தான் இல்லையா? என்னம்மா அதான துன்யா, வேற என்னங்க துன்யா? துன்யாவை பார்க்கணும்னா ஜனைக்கும் குப்பம் போட்டு போயிருவேன். துன்யாவை ஒரு விளங்குலையா உங்களுக்கு? எனக்கு துன்யாவை பார்க்கணும்னா நான் குப்பம் போட்டு போயிடுவேன். குப்பம் போட்டுல போனா துன்யாவை பார்த்துக்கலாம். அதாங்க துன்யா. இன்றைக்கு எதை உங்க கையில வச்சிருக்கிறீங்களோ அது நாளைக்கு குப்பம் போடும். நீங்க வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனு அந்த ஃபேக்டரிக்கெல்லாம் போயிருக்கிறீங்களா? நிறைய கார் கிடைக்கும், கார்லாம் இருக்கும். ஒரு காலத்தில் அந்த கார் எப்படி இருந்துச்சு? ஷோரூம்ல இருந்து இறங்கும் பொழுது எவ்வளவு பெருமையா கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்க கிடைக்கிறது? குப்பம் போடும். அதேதான் உங்களுடைய ட்ரெஸ் பார்க்கணும்னா ஒன்றும் இல்லை, பழைய மார்க்கெட் இருக்கு, அதே போல குப்பம் போடும். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கிடக்கும் ட்ரெஸ் எல்லாம். இதுதான் ஒருத்தருடைய மே அது எப்படி இருந்துச்சு? வரும்பொழுதே நேராக குப்பம் போட்டு வந்துருச்சா? அதுவும் ஒரு ஷோரூம்ல நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் விற்கப்பட்டு வாங்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு கடைசியில் பயன்படுத்துவதற்கு தகுதி இல்லாமல் இருந்துச்சு. இதுதாங்க துன்யா. ரியல் துன்யாவை பார்க்கணும்னா எங்க போய் பார்க்கணும்? கடத்தல போய் ஷோரூம்ல பாக்காதீங்க. எங்க பாருங்க, உங்க பிள்ளைங்க ஏதாவது கேட்டான்னு வச்சுங்களேன், நேரா குப்பம் போட்டு கொண்டு போய் காட்டுங்கடே, நீ கேட்ட பத்தியா சட்டை இதாண்டா அப்படின்னு சொல்லுங்க. அதோட வெறுத்துருவான் வாழ்க்கையவே. அம்மா நீ சும்மா எனக்கு வேணாமா, சட்டையை வேணாமா, ஒட்டுமா என்ன அப்படின்றோம். நம்ம புரியல துன்யாவை. அதனாலதான் நம்ம போய் எங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம்? ஷோரூம்ல பாத்திமா ஜுவல்லரி, எல்கேஎஸ் ஜுவல்லரி, இப்படி வருது அப்படியே பாத்துக்கிட்டு. ஏன்டா பைத்தியமா, எதுக்குடா நமக்கு வம்பு? புரியுதா இல்லையா? விளங்கலையா நான் சொல்றது? இதை பார்த்து ஆசைப்படுறவனும் புரியுதா? ஆமா, இதுக்காக ஏங்குறவனும் இந்த சர்வ முட்டாலும் ஒண்ணுதான். நமக்கு எல்லாம் எதை ஒட்டணும்னு வச்சிருக்கானோ அது ஒட்டும், நமக்கு எல்லாம் எதை தேடி வரணும்னு வைக்கிறானோ அது வந்துடும். அதுக்கு ஆசைப்பட்டு ஏங்குறத விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. புரியுதா? இந்த துன்யாவுடைய சட்டையவே இப்படி தொட்டு பாக்குறோமே, இப்படி பாக்குறோமே, அந்த சொர்க்கத்துல கார்பெட் சுபஹானல்லாஹ் அப்படி இருக்கும். புரியுதா? மாணிக்கங்கள், மரகதங்கள், வைரம், வைடூரியம், முத்து, பவளம் எல்லாம் அப்படியே சும்மா போட்டு ஸ்டிச்சிங் பண்ணி எங்க அதெல்லாம் மேனுபேக்சரிங்? எங்க சொர்க்கத்துல சுபஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். இங்க உள்ள மேனுபேக்சரிங் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படியே அதை பார்த்தாலே சொர்க்கவாசிக்கு சுபஹானல்லாஹ். அதே போல திரைகள் தொங்க விடப்பட்டிருக்கும் வீட்டுல, திரைகள் இருக்கா இல்லையா? அவ்வளவு அழகான திரைகளா இருக்கும் சுபஹானல்லாஹ். அப்படியே கட்டடங்கள் யுரா வாஹிருஹா மின் பாத்தினிஹா, உள்ளார இருந்து வெளியில உள்ளதெல்லாம் பார்க்கலாம். வெளியில இருந்து யாரும் நம்மள பார்க்க முடியாது. எப்படி கண்ணாடி இருக்காது, தங்கம் தான் சுவரா இருக்கும். ஆனா எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி மேல இருந்து அப்படியே நதிகள் ஓடுறது எல்லாம் அப்படியே சுபஹானல்லாஹ். இவ்வளவு இன்பத்துல இருந்துட்டு அல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்த உடனே சொர்க்கவாசிகளுக்கு எப்படி போயிடும்? சுபஹானல்லாஹ், எல்லாமே கம்மியா போயிடும். அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பதை விட அவர்களுக்கு விருப்பமான ஒன்று எதுவுமே இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இதுதான் அந்த அல்லாஹ் அதிகம் என்று சொல்கிறானே அந்த அதிகம். ஆறாவது வசனத்துல சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கமும் உண்டு, இன்னும் எக்ஸ்ட்ரா உண்டு என்று சொல்கிறான் அல்லவா? அது எது? அல்லாஹ்வின் முகத்தை பார்ப்பது. புரியுதா? இந்த வசனத்துக்கு நிறைய சஹாபாக்கள், அபூபக்கர், ஹுதைஃபா, அபு மூஸா, ஷாதி, இப்னு அப்பாஸ், இப்படி சஹாபாக்களுடைய லிஸ்ட் நம்ம எண்ணிக்கிட்டே போலாம். எல்லாரும் என்ன அர்த்தம் தான் சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கறது. அட அறிவாளி, உன்னுடைய மார்க்கத்தை நீ அபூபக்கர்ல இருந்து எடுக்கலனா வேற யார்கிட்ட இருந்து எடுக்க போற? உன்னுடைய ஈமான நீ அபூபக்கர்ல இருந்து படிக்கலனா வேற யார்கிட்ட போய் படிக்க போற? புரியுதா? அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சூரா அல் முத்தஃபிஃபீன்ல 15வது வசனத்துல சொல்கிறான், கல்லா இன்னஹும் ரப்பிஹிம் யௌமஇதில் மஹ்ஜூபூன், நிச்சயமாக அவர்கள் தங்களது ரப்பை விட்டு மறுமையிலே தடுக்கப்படுவார்கள். யாரு? யாருமா? நரகவாசிகள், பாவிகள் மறுமையில் அல்லாஹ் பார்ப்பதிலிருந்து தடுக்கப்படுவார்கள். அப்ப இந்த இடத்துல இமாம் ஷாஃபிஈ அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், எப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பாவிகளை அவன் பார்க்க மாட்டேன், பாவிகள் அவர் அல்லாஹ்வை பார்க்க மாட்டார்கள் என்று அந்த பாவிகளை தன்னை பார்ப்பதிலிருந்து அல்லாஹ் தடுக்கின்றானோ, அதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது? சொர்க்கவாசிகள் கண்டிப்பாக அல்லாஹ்வை சொர்க்கத்திலே பார்ப்பார்கள். ஏன்னா இப்ப நரகவாசிகள் பார்க்காத மாதிரி சொர்க்கவாசிகளும் பார்க்க மாட்டார்கள்னா, அப்ப நரகவாசிகளுக்கு அதை ஒரு தண்டனையை அல்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ்வை பார்ப்பது இன்பங்களிலேயே பெரிய இன்பமோ,
அந்த மாதிரி பாவிகளாகிய நரகவாசிகளுக்கு அல்லாஹ்வை பார்க்காமல் இருப்பதை விட பெரிய தண்டனை எதுவும் இருக்காது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரி முஸ்லிம் பெரும்பாலான ஹதீஸ் கிதாபுகளில் இருக்கக்கூடிய ஹதீஸ். சில மக்கள் ரசூல்லாவிடத்தில் வர்றாங்க, இன்னன காலு யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா, நாம் நமது ரப்பை மறுமையில் பார்க்க முடியுமா, பார்ப்போமா அப்படின்னு கேக்குறாங்க. நேரடியாவே வந்துச்சு. ஏன்னா உண்மையான மூமினா இருந்தா அவனுக்கு அந்த ஆசை வரணும். இப்ப ஒருவரை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, ரொம்ப சிறப்பா, புரியுதா, அவரை பார்க்கணும்னு ஆசை வருமா வராதா? இப்ப அல்லாஹுவை பற்றி இவ்வளவு நம்ம கேள்விப்படுறோம், அல்லாஹ் அவ்வளவு அழகா இருப்பான், அவ்வளவு பரிசுத்தமானவன், அவ்வளவு தூய்மையானவன், அல்லாஹுக்காக சுஜூது பண்றோம், அல்லாஹ்வை பார்க்கணும்னு ஆசையா வரலன்னா அப்ப முட்டாளா தான் இருப்பேன், கல்பு செத்தவனா தான் இருப்பேன், புரியுதா இல்லையா? இப்ப ரசூல்லாவை பத்தி நம்ம கேள்விப்படுறாங்க, ரசூல்லாவை பார்க்கணும்னு ஆசை வருதா இல்லையா? சஹாபாக்களை பத்தி கேள்விப்படுறோம், சஹாபாக்களை பார்க்கணும்னு ஆசை வருதா இல்லையா? வரலையா? இப்ப ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவை பத்தி நீங்க கேள்விப்படுறீங்க, உங்களுக்கு ஃபாத்திமாவை பத்தி பார்க்கணும்னு ஆசை வருமா வராதா? எந்த ஃபாத்திமாவை? இங்க உள்ள ஃபாத்திமா யாருன்னு, ரசூல்லாவுடைய மகள் ஃபாத்திமா சுபஹானா, புரியுதா இல்லையா? அப்ப உமரை பத்தி கேள்விப்படுறோம், உமரா அப்படி இருப்பாரு, கத்தி எடுத்து வீசிடுவாருன்னு கேள்விப்படுறோம். எவ்வளவு வீரமானவங்க, எவ்வளவு ரசூல்லா மேல முஹப்பத்தான, அபூபக்கரா அவ்வளவு சாந்தமா இருப்பாரு, அவ்வளவு பணிவா இருப்பாருன்னு கேள்விப்படுறோம். அது வருமா வராதா? வரணுமா வரக்கூடாதா? வரலன்னா அவ்வளவுதான் வேஸ்ட். இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்து பத்தி குர்ஆன்ல படிக்கிறோம், இப்ராஹிம் இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானத்தன் அல்லாஹ் அக்பர், அந்த நபியெல்லாம் நம்ம எப்போ பாப்போம்? ஆசை வரணுமா வரவாதாங்க? வரணும், புரியுதா இல்லையா? வரலன்னா வீட்டுல போய் ட்ரீட்மெண்ட் பாத்துருங்க, அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணா வந்துடும், எதா இருந்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட் வச்சுங்க. இப்ப நூஹ் நபிய பத்தி அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் நபி, அப்புறம் மூசா நபி சுபஹான் அல்லாஹ், அப்புறம் யூசுப் நபி, இவ்வளவு அழகா இருப்பாங்களா, சுபஹான் அல்லாஹ், ஆசை அல்லாஹ். இப்ப இப்படி பேசும் பொழுது சாதாரண படைப்புகள் மேலேயே நமக்கு ஆசை வருது அவங்கள பாக்குறோம்னு சொல்லிட்டு, படைப்புகளுக்கெல்லாம் அழகை கொடுத்த அந்த பரிசுத்தமான இறைவன் அவனை பார்க்கணும்னு நமக்கு ஆசை வருமா வராதா? அது இயற்கையான ஆசை, புரியுதா இல்லையா? அல்லாஹ் என்ன செஞ்சா துன்யால என்ன பார்க்க முடியாதா? என்ன பாக்குறதா இருந்தா சொர்க்கத்துலதான் நீ பார்க்க முடியும், அமல் செஞ்சுட்டு வாண்டான். இப்ப இந்த சஹாபாக்கள் பாருங்க, கேஷுவலா ரசூல்லாட்ட வர்றாங்க, நாம் நமது ரப்பை பார்க்க முடியுமாங்கிறாங்க. பார்க்க முடியலன்னு இருந்ததுதான் ரசூல்லா என்ன செஞ்சிருப்பாங்க, இப்படி கேள்வி கேட்டி அஸ்தகஃபிர்ல்லாஹ் அஸ்தகஃபிர்ல்லாஹ் சொல்ற அஸ்தகஃபிர்ல்லாஹ் சொல்ற தௌபகன போற அப்படின்னா சொல்லியிருக்கணும், அஸ்தகஃபிர்ல்லாஹ் ரசூல்லா அப்படி சொல்ல என்ன கேட்டாங்க, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஓகே, இப்ப இங்க இன்னொரு விளக்கமும் சஹாபாக்கள், அதாவது ஹதீஸ்களை அறிஞர்கள் சொல்றாங்க, சஹாபாக்களுக்கு அல்லாவை பார்ப்போம் என்பது தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இப்ப இப்படி கேள்வி கேட்கிறாங்க, நாம் அல்லாவை பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறாங்க, சித்திகள் எவ்வளவு பேரு, ஷஹீதுகள் எவ்வளவு பேரு, நல்லவர்கள் எவ்வளவு பேரு, இவ்வளவு பேர்லாம் கூட்டம் கூட்டமா உலகத்தை படைச்ச நாள்ல இருந்து கியாமத்து வரைக்கும் வந்தவங்க இருக்கும் பொழுது, யார் ரசூலா, எங்களை மாதிரி பாவப்பட்ட சாதாரண மக்கள்லாம் ரசூலாவை அல்லாவை எத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறது, கியூல பாக்கணும்னு நினைச்சுக்கிட்டாங்க. எப்படி நினைச்சுக்கிட்டாங்க, கூட்டம் நிறைய இருக்கும், பார்க்க முடியாது போல இருக்கு, அவங்க எல்லாம் பார்த்து பார்த்துட்டு போன உடனேதான் நம்ம போய் பார்க்க முடியும் போல இருக்கு. விளங்குச்சா உங்களுக்கு? ரெண்டு அர்த்தம், ஒரு அர்த்தம் வந்து பார்க்க முடியுமான்னு நேரடி கேள்வியும் ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் என்ன, பார்க்க முடியும், ஆனா நாங்கெல்லாம் எந்த காலத்துல பாக்குறது, எப்படி பாக்குறது, கஷ்டமா இருக்குமே எங்களுக்குலாம், ஏன்னா நீங்கெல்லாம் முந்தியவர்கள் முதலாமவர்கள் நல்லவர்கள்லாம் பார்த்து பார்த்து எவ்வளவு பணிவு பாருங்க அவங்களுக்கு. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம், ரசூல்லாவே நான் பார்த்தோம்னா நீங்க பாக்கணுமோ என்ன என்ன, ஏன்னா அப்படிதான் சொல்றானுவ இந்த பிஜே குரூப் இருக்குல்ல, ரசூல்லாக்கே தெரியலங்க இந்த விஷயம், நாங்க கண்டுபிடிச்ச விஷயம் ரசூல்லாக்கே தெரியலங்கிறான். இதையும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கானு பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாமா, இப்படியே சொல்றானு. இது வந்து நுணுக்கமான விஷயங்க, எப்படி ரொம்ப நுணுக்கமான விஷயமா, எங்க அண்ணன் அப்படியே நுணுக்கமா கண்டுபிடிச்சிருக்காரு, அப்படி புத்தி கூர்மையான அண்ணன், என்னடா பேசுறீங்க, ஒரு வார்த்தைக்கு பேசுறதுக்காக ஒரு கூச்சம் வேணாம், ஒரு அளவு வேணாம், நுணுக்கமான விஷயமா யாருமே கண்டுபிடிக்கலையா. எங்க அண்ணனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அறிவு இருக்குல்ல, பாரதூரமான அறிவு, அதான் கௌத்தா முதல் மொத்தமா சேர்த்து அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க இப்படியே சொல்றானுங்க. நான் இது வந்து எதுவுமே நான் மிகப்படுத்தி சொல்லல, அவர் அல்லது அவருடைய ஃபாலோவர்ஸ் அவர் அறிஞ்சு அவருக்கு முன்னாடி புகழ்ந்த வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். புரியுதா இல்லையா? எதுக்கு சொல்ல வந்த சஹாபாக்கள் என்ன கேட்டாங்க, யாரெல்லாம் நாங்க பார்க்க முடியுமா? இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, நாங்க பாக்குறத ரசூலுல்லாஹி பாக்கணும், எங்க ஈமான் ரொம்ப குவாலிட்டி இருக்கும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம், அல்லாஹ் பாதுகாக்கணும் விஷயத்துக்கு வாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இங்க பாருங்க, அப்பெல்லாம் நீங்க கோலப்படாதீங்க, இந்த பிறை 14-15 பூரண பௌர்ணமிய நீங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியுதா முடியலையான்னு கேக்குறாங்க. இதுல ஏழை பணக்காரன் நெட்டையன் குட்டையன் என்ன உயரமானவங்க உயரம் இல்லாதவங்க மாடி வீட்டில் இருக்கிறவங்க அப்புறம் வந்து குச்சி வீட்டில் இருக்கிறவங்க கூரை வீட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஏதாவது டிஃபரெண்ட் இருக்கா? நம்ம உயரமானவங்க எல்லாம் ஈஸியா பார்த்துருவாங்க, குள்ளமானவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாரையும் விளக்கி விட்டு தான் பார்க்கணும் சொல்லுங்க. அழகா சொன்னாங்க ரசூல் கேட்டாங்க, 14 இரவு சந்திரனை பார்ப்பதிலே உங்களுக்கு ஏதாவது நெருக்கடி இருக்குமா? இல்லையே. அடுத்து கேட்டாங்க, மேகம் மறைக்காமல் இருக்கும் பொழுது சூரியனை பார்ப்பதிலே உங்களுக்கு சிரமம் இருக்குமான்னு கேட்டாங்க. இல்லை சொன்னாங்க ரசூலுல்லாஹி தரவுனஹு கதாலி, எப்படி இவற்றை பார்ப்பதிலே உங்களுக்கு சிரமம் இல்லையோ அதே போல நீங்க உங்களது ரப்பை பார்ப்பீர்கள். முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். அதே போல புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நன்கு உட்கார்ந்திருந்தோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 14 இரவனுடைய அந்த இரவிலே சந்திரனை பார்த்தார்கள். சொன்னார்கள், இன்னகும் சதரவுன ரப்பக்கும் ஐயானன், நீங்கள் உங்களது ரப்பை இந்த கண்ணால் பார்ப்பீர்கள். ஐயானன் கண் கூடாக, கமா தரவுன ஹாதா, இந்த சந்திரனை பார்ப்பதை கொண்டு, அல்லாஹுவை பார்ப்பதில் நீங்கள் ஒருவரை ஒருவர் முட்டிக் கொள்ள வேண்டிய தள்ளிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்திலே உங்களுக்கு 2 தோட்டங்கள் கொடுக்கப்படும், வெள்ளியினாலான தோட்டங்கள், அந்த தோட்டத்தில் உள்ள எல்லா சாமானும் வெள்ளியா இருக்கும். அதே போல இன்னொரு 2 தோட்டங்கள் எல்லாம் தங்கம். புரியுதா? அதனுடைய எல்லா பாத்திரங்களும் எல்லா சாமான்களும் கட்டடம் எல்லாமே தங்கத்தில் இருக்கும். சுபஹானல்லாஹ், போகவே தேவையில்லைங்க துன்யால ஜுவல்லரி. என்னங்க என்ன விளங்க இல்லையா? எல்லாம் எத்தனை கிலோமோ வச்சிருப்பீங்க. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா எவ்வளவு தங்கம் வச்சிருப்பாருன்னு சொல்லுங்க பாக்கலாம். சும்மா அசால்ட்டா 5 வீட்டில் இருக்கு, மிச்சதெல்லாம் லாக்கர்ல இருக்கு. சுத்தி போச்சுன்னா ஜுவல்லரி கடையாயா வைக்க போறீங்க? என்னமா இன்னைக்கு மக்கள் எப்படின்னு சொன்னா, தான் வீட்டுல வீடு எப்படி இருக்கு ஆசைப்படுறாங்க? என்னமா கடை மாதிரி இருக்கு ஆசைப்படுறாங்க. ட்ரெஸ்னா ஒரு ரெடிமேட் கடையே வீட்டுல இருக்கணும், ஜுவல்லரினா ஒரு ஜுவல்லரி ஷாப் வைக்கிற அளவுக்கு வீட்டுல இருக்கணும். எல்லா செருப்பு பாருங்க, எத்தனை செருப்பு வச்சிருப்பீங்க? ஒரு செருப்பு போட வேண்டியது, பிஞ்சு போச்சுன்னா வேற செருப்பு வாங்க வேண்டியது. பிஞ்ச செருப்பு கூட ரசூலுல்லாஹ் மேக்சிமம் தச்சு போடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. நீங்க யாராவது தச்சு போட்டுருக்கீங்களா? எங்களை நாங்கள் சும்மாவா? ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ட்ரெஸ் பிஞ்சு போன ட்ரெஸ் தச்சு போட்டுக்கிறாங்க. இன்னைக்கு யாராவது நீங்க போட்டுருக்கீங்களா? ஏதாவது உங்க பாட்டம் பூட்டி பிறந்த போது சின்ன அந்த பிள்ளைல அந்த காலத்துல ஏதாவது பஞ்சத்துல இருந்தது. இப்பெல்லாம் ஒரு ட்ரெஸ் கொஞ்சம் கலர் மாறிட்டாலும் 3 ஒரு ட்ரெஸ் மாறு. அந்த அளவுக்கு துன்யா ஹிர்ஸ், அந்த புகழ், பிரஸ்டீஜ், அப்படி அந்த விளம்பர பிரியம், அது இது எல்லாம் கச்சகமா நஃப்ஸ் துன்யா வந்து அப்படியே உள்ளத்துல குடி கொண்டு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஞ்ச சட்டையை தச்சு போட்டாங்க, பிஞ்ச செருப்பை தச்சு போட்டாங்க. இப்ப எல்லாம் என்ன வந்து நமக்கு கையில வச்சிருக்கிற போனு, காலில் போடுற செருப்பு, எல்லாத்த வச்சு நான் யாருங்கிறத காட்ட விரும்புறேன். எதுக்கு மக்கள் போடுறாங்க? நம்ம பாக்கலன்னா கூட இப்படி இப்படி காட்டுவோம். என்னடா சொன்னா வாட்ச பாக்கணுமா? என்ன பார்த்தா இப்படி இப்படிமா? என்னடா இருக்கான்? அவன் போனை பாக்கணுமா? கால செருப்பு இப்படி இப்படி இப்படிமா? இருக்கான் கால செருப்பு பாக்கணும். ஐயோ லூசு பிடிச்சோம். எதுவுமே தனக்கு அல்லாவுக்கு செய்யறது இல்லை, எல்லாமே வெளியில காட்டணும், வெளியில காட்டணும். எல்லாம் ஃபேன்சி, எல்லாம் குப்பை கடைசியில் அல்லாதான் பாதுகாக்கணும். இதுலயே உளுந்து உளுந்து காசு பணம் எல்லாம் போய் இப்ப கடைசியில பத்தலை பத்தலை பத்தலைன்னு ஆகி போச்சு லைஃப். விஷயத்துக்கு வருவோம். என்ன சொல்ல வந்த, சொர்க்கத்துல ரெண்டு சொர்க்கத்துல என்ன இருக்கும், எல்லாம் வெள்ளி, இன்னொரு ரெண்டு சொர்க்கத்துல எல்லாம் தங்கம். சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் அல்லாவையும் அல்லாவை பார்ப்பதற்கு இவங்களுக்கும் இடையில அல்லாவுடைய முகத்தில் உள்ள பெருமை அந்த திரை மட்டும் இருக்கும். அந்த திரையை அல்லாஹ் அகற்றுவான், சொர்க்கவாசிகள் அல்லாஹுவை பார்ப்பார்கள். புரியுதுங்களா? அதே போல இமாம் புகாரி அறிவிக்கிறாங்க, கண்டிப்பா உங்களில் ஒருவர் அல்லாஹுவை லிகா சந்திப்பார். எப்படிங்க? பர்சனலா உங்களில் ஒருவர் அல்லாஹுவை மீட் பண்ணுவார். அப்ப என்னங்க அர்த்தம்? நேருக்கு நேரா அல்லாஹுவை பார்ப்பார், சந்திப்பார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுக்கும் அவருக்கும் இடையில தேர் இஸ் நோ எனி பேரியர், எந்த தடையும் இருக்காது, எந்த ஸ்கிரீனும் இருக்காது. வலா துர்ஜுமான் யுதர்ஜுமுலஹு, டிரான்ஸ்லேட்டர் யாரும் இருக்க மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் டைரக்டா பேச போறா. இப்ப அவன் கேட்பான், அலம் அபஅத் இலைக ரசூலா, ஏய் உனக்கு நபி அனுப்பினா இல்லையா, ஃபயுபல்லிஹு, அவர் உனக்கு சொன்னாரா இல்லையா, ஃபயகூலு பலா யா ரப், அல்லாஹ் அனுப்பினல்லாஹ். அடுத்து ஃபயகூல் அலம் உஅத்திக மாலன் வஃஃதி அலை, உனக்கு காசு கொடுத்தனா இல்லையா, நிறைய கொடுத்தனா இல்லையா, ஃபயகூலு பலா யா ரப், அவன் சொல்லுவான் அல்லாஹ் கொடுத்தடா அல்லாஹ்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன தெரிய வருது, நேரடியா அல்லாஹ் அந்த அடியான் அல்லாஹுவை சந்திப்பான் என்று வருகிறது. அப்புறம் என்ன வருது, ரெண்டு பேருக்கு இடையில ஹிஜாப் திரை இல்லை என்று வருகிறது. அப்ப அல்லாஹுவை சொர்க்கவாசிகள் அந்த யார்கிட்ட அல்லாஹ் பேச போறானோ அவர்கள் பார்ப்பார்கள். புரியுதுங்களா? சரிங்க. அப்ப இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளை நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த அர்த்தத்தில் உள்ள ஆயத்துகளை நம்ம பார்க்கிறோம். அவ பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும், فَإِنَّهُ مَا سَلِمَ فِي دِينِهِ إِلَّا مَنْ سَلَّمَ لِلَّهِ عَزَّ وَجَلَّ وَلِرَسُولِهِ. உடனே நம்ம அதை ஒத்துக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தம் தான். உனக்கு புரியலையா, وَرَدَّ عِلْمَ مَشْتَبَهَ عَلَيْهِ إِلَى عَالِمِهِ. புரியலன்னு சொன்னா பேசாம விட்டுடு புரிந்தவங்கள்ட்ட. உனக்கு புரியவில்லை என்பதற்காக மறுப்பது இறை நிராகரிப்புல போயிடும். புரியுதா? இந்த முஅத்திலாக்கள் என்ற கூட்டம் அவர்களை போல தத்துவத்தை அடிப்படையாக வைத்து மார்க்கத்தை அணுகக்கூடிய கூட்டம் முஅத்திலா என்ற அந்த கூட்டமும், அதே போல லாஜிக் தத்துவம், புரியுதுங்களா, அந்த தத்துவத்தை அடிப்படையாக வைத்து மார்க்கத்தை அணுகக்கூடிய கூட்டம் தான். அவர்கள் தங்களுக்குன்னு ஒரு அறிவை, ஒரு லாஜிக்க, ஒரு தத்துவங்களை எழுதி வைத்துக் கொண்டு அதுக்கு முரண்படக்கூடிய ஆயத்துகள் ஹதீஸுகளை எல்லாம் மறுத்து கொண்டு மாற்றிக்கொண்டு வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு சில விளக்கங்களை மட்டும் இப்ப நம்ம சொல்ல விரும்புறோம். நம்ம என்ன சொல்றோம், இங்க பாருங்க, அல்லாஹுடைய தீன்ல, அல்லாஹுடைய மார்க்கத்துல நீங்க ஏதாவது பேச வேண்டும் என்றால் அதற்கு முதலாவதாக நீங்கள் பேசுவது அல்லாஹுடைய கிதாபிலிருந்து இருக்கணும், இரண்டாவது அல்லாஹுடைய சுன்னாவிலிருந்து இருக்கணும். சரியா? அதை விட்டுட்டு நீங்க இப்படி சொல்றீங்களே இதுக்கு என்ன ஆதாரம் கேட்கும் பொழுது அவர் சொன்னாரு இவர் சொன்னாருங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்துல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல பேசுவதாக இருந்தா எங்க இருந்து பேசணும், குர்ஆனிலிருந்து ஹதீஸ்ல இருந்து பேசணும். அதை விட்டுட்டு அவர் சொன்னாரு இவர் சொன்னாருன்னு சொல்றது. இப்ப இந்த தத்துவங்கள்லாம் இது யார் சொன்னது, அல்லாஹ்வு ரசூல் சொன்னதா அல்லது மனிதர்கள் சொன்னதா? அப்ப அல்லாஹ்வுடைய தீனில் நீங்கள் பேசுவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து பேசுங்க, அல்லாஹ்வுடைய சுன்னாவிலிருந்து நீங்க பேசுங்க, நபியுடைய சுன்னாவிலிருந்து நீங்க பேசுங்க. அதை தவிர்த்து விட்டு மனிதர்களுடைய கருத்துக்களில் இருந்து, மனிதர்களுடைய தத்துவங்களிலிருந்து பேசுவது எவ்வளவு சரியாக ஆக முடியும்? புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, இந்த முஅத்திலாக்கள் இந்த விஷயத்தை அவங்களுக்கு சொன்னதுக்கு பிறகு, இல்ல இல்ல நாங்க குர்ஆன்ல இருந்தா புரியுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, குர்ஆன்ல இருந்தா புரியுறோம்னு சொல்லுவாங்க. இவங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப அடுத்து, சரி குர்ஆன்ல இருந்து புரியுறீங்களேங்க, குர்ஆனை புரிவதற்கு ஹதீஸ் தேவையா இல்லையா அப்படின்னு கேட்டா சைலண்ட் ஆயிடுவோம். நம்ம என்ன சொல்வோம், குர்ஆன்ல இருக்குதுங்க, குர்ஆன்ல உள்ளதில் உள்ளதை உள்ளதுபடி புரிவதற்கு உங்களுக்கு என்ன துணை தேவை, ஹதீஸ் தேவை. புரிஞ்சுச்சா?
ஆனா அவனும் அப்படி சொல்ல மாட்டானு. குரானை தனியா பாருங்க, ஹதீஸ் தனியா பாருங்க. இன்னைக்கு இந்த கூட்டம் சொல்ற மாதிரி. இரண்டாவது, ஹதீஸ்ல இருக்கு சில இடங்கள்ல அந்த வழிகட்டவர்களும் ஹதீஸுகளை சொல்றாங்க. புரியுதா? எங்க அவர்களுடைய மன இச்சைக்கு ஒத்து வருமோ அங்க ஹதீஸுகளை கண்டிப்பா கொண்டு வருவாங்க. நம்ம என்ன சொல்றோம், ஹதீஸுகளை சொல்றீங்கல்ல, இந்த ஹதீஸுக்கு இந்த ஹதீஸை அறிவித்த சஹாபி என்ன சொன்னார் என்று பாருங்களுமோ வேணான்றாங்க அந்த இடத்துல. புரியுதா இல்லையா? இதுதான் நமக்கு அவர்களுக்கு இடையில உண்டான வேறுபாடு. இது வழிகட்ட கூட்டம். அந்த முஅத்தசிலாக்கள் மட்டுமல்ல, யாரெல்லாம் தத்துவத்தின் அடிப்படையிலையும் மனித அறிவின் அடிப்படையிலையும் மார்க்கத்தில் விளையாடுறாங்களோ அவங்க எல்லாரும் இதான் செய்வாங்க. நீங்க இப்படி சொல்றீங்களே அதுக்கு என்னன்னு கேட்டா, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, அப்படித்தான் தத்துவம் சொல்லுது, அப்படித்தான் சயின்ஸ் சொல்லுது, அப்படித்தான் லாஜிக் சொல்லுதுமோ. நாம் மார்க்கத்திலிருந்து நாம் மார்க்கத்தில் சொல்வதாக இருந்தால் இங்கிருந்து சொல்லுவோம், குரான்லிருந்து சுன்னாவிலிருந்து சொல்லுவோம். அடுத்து அவங்க ஒரு விஷயத்தை குரான்லிருந்து கொண்டு வர்றாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, ஹதீஸ் என்ன சொல்லுகிறது பாருங்கள் என்று சொன்னா குரானு வந்துட்டா நீங்க ஹதீஸ் எடுக்காதீங்கன்னு ஒதுக்க பார்ப்பாங்க. நம்ம என்ன சொல்றோம், குரானில் உள்ளதை நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம், அதில் எந்த விதமான மன இச்சைகளோ அல்லது எங்களுக்கு என்று தனி கருத்துகளோ கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த குரான் இறக்கப்பட்டது, அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று பாருங்கள். இப்ப உதாரணத்துக்கு இந்த ஹிஜ்ரா காலண்டர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, ஹிஜ்ரா கமிட்டின்னு சொல்லிட்டு இந்த நோன்பு பெருநாள் ஹஜ் பெருநாள் வரும்போது முளைச்சிருவானு புதுசா, நமக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பெருநாள் அறிவிச்சிருவானுவ. புரியுதா? அவங்க என்ன சொல்றாங்க, இந்த பாருங்க குரான்ல அல்லாஹ் சொல்லிட்டான் சந்திரன் காலண்டர்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறைய பார்த்து நோம்பு வைங்கன்னு சொன்னாங்களப்பா, ஹதீஸ் எடுக்காதீங்க குழப்பம் அப்படின்ட்டான். இப்ப இந்த மாதிரிதான் விளையாடுவாங்க. அவர்களுக்கு எங்க மன இச்சைக்கு குரானுடைய வசனங்களின் வெளி அர்த்தங்கள் ஒத்து போதோ அங்க குரான் பின்னாடி போவாங்க. அப்ப நீங்க ஹதீஸை கொண்டு அவர்களுக்கு மார்க்கத்தை விளக்க போனா அப்ப என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு ஹதீஸ் தேவையில்லை குரான்லயே தெளிவா இருக்குது எங்களுக்கு போதுன்றாங்க. எங்க அவர்களுடைய மன இச்சைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹதீஸினுடைய வெளி அர்த்தத்தை பாக்குறாங்களோ அப்ப அந்த வெளி அர்த்தத்தை வச்சு உங்கள்ட்ட வாதம் செய்ய வருவாங்க. அப்ப நீங்க சொல்லுவீங்க, சரிங்க கண்டிப்பா ஹதீஸ நான் நம்புறேன், இந்த ஹதீஸுக்கு இந்த ஹதீஸை அறிவித்த சஹாபி இப்படித்தான் அர்த்தம் சொல்றாரு. அப்ப இந்த பாருங்க ஹதீஸ் சொல்லிட்டோம்னா அப்புறம் இடத்துல நீங்க சஹாபியை பாக்குறீங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மறுமை நாளில் சிலர் என்னிடம் வருவார்கள், மறுமை நாளில் சிலர் என்னிடம் வருவார்கள் ஹவுதுல் கௌசரிலே தண்ணீர் குடிப்பதற்காக. நான் அவர்களை பார்த்து உசைஹாபி உசைஹாபி என் சிறு தோழர்களே சிறு தோழர்களே என்று சொல்வேன். அவர்களை மலக்குகள் விரட்டி அடிப்பார்கள். நான் கேட்பேன், ஏன் இவர்களை விரட்டி அடிக்கின்றீர்கள், எனது தோழர்கள் ஆயிற்றே என்று. அவர்கள் சொல்வார்கள், உங்களுக்கு பின்னால் மார்க்கத்தில் இவர்கள் என்ன புதுமைகளை செய்தார்கள் என்பதை நபியை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று. அப்போது நான் சொல்வேன், நீங்கள் விரண்டு போகுங்கள் என்னை விட்டு விலகி போங்கள் என்று. இது ஹதீஸ். புரியுதா? இந்த ஹதீஸ் வச்சுட்டு பாத்தீங்களா சஹாபாக்கெல்லாம் வழிகிட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா, ரசூல்லாவே துரத்தி விடுறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன சொல்றோம், இந்த ஹதீஸை கண்டிப்பா நாங்களும் நம்புறோம். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி என்ன சொல்கிறார் இந்த ஹதீஸுக்கு, இந்த ஹதீஸை யாருங்க அறிவிச்சார், ரசூல்லா இருந்து உங்க அத்தாவை அறிவிச்சாரு, யார் அறிவிச்சார், ஒரு சஹாபி தானே அறிவிச்சாரு. புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கல சஹாபி, அப்புறம் சஹாபியுடைய மாணவர், அப்புறம் மாணவர், அப்புறம் புகாரி, நாலாவது லிஸ்ட்ல வராது. இவங்க எல்லாம் இந்த ஹதீஸுக்கு லிஸ்ட் போட்டு அறிவிக்கிறாங்கல்ல, இவங்க என்ன சொல்றாங்க, இந்த இடத்தில் நபி அவர்கள் தோழர் என்று சொல்லி இருப்பது நமது வழக்கத்தில் உள்ள தோழர் என்ற அர்த்தத்தில் கிடையாது. பொதுவா ஒரு மனிதரை பார்த்த மனிதரை தோழர்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த மாதிரி சொல்லப்பட்டதுதான் இந்த இடத்துல தோழர் என்பதற்குரிய அர்த்தம். இந்த ஹதீஸ் யாரை குறிக்கிறது, யாரு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல கிராம மக்கள் நபியை சுற்றி இருந்த மக்கள் இஸ்லாம் ஓங்கி வளர்ந்த போது மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்குள்ளார வந்தாங்க. ஆனா நபியை வந்து அவங்க பார்க்கல, நபியிடத்துல கல்வி படிக்கல. இந்த நிலையில நபி மரணிச்சிட்டாங்க. அவன் மரணித்ததற்கு பிறகு முகம்மதே மரணிச்சிட்டாரு, இனி எங்க மார்க்கம் இருக்க போதுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் திரும்ப மார்க்கத்தை விட்டு போயிருச்சு, இன்னொரு கூட்டம் ஜகாத் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருச்சு. புரியுதா? அந்த மாதிரி மக்களை தான் ரசூலுல்லாஹி இங்க குறிப்பிடுறாங்க. யாரை குறிப்பிடவில்லை, யார் நபியோடு ஹிஜ்ரத் செய்தார்களோ, யார் நபியோடு ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கும் நபிக்கும் நுஸ்ரத் செய்தார்களோ
அந்த தோழர்களை நபி அவர்கள் இங்கே குறிப்பிடவில்லை என்று சொல்லிட்டு அந்த சஹாபியும் அந்த தாபியையும் கேட்கிறாங்க. இந்த வழிகட்ட கூட்டத்தார்களிடத்திலே ஜிஹாது செய்து போர் செய்து அவர்களை நேரான மார்க்கத்திற்கு திருப்பியவர்கள் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு கூட்டம் வழிகட்டார்கள் ஜகாத் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி முசைலமாவை நபியா ஏத்துக்கிட்டு இன்னும் பல விஷயங்களை வழிகட்டு போனாங்களே, இந்த வழிகட்ட கூட்டத்தார்களிடத்துல சண்டை செய்து மார்க்கத்தை நிலைநிறுத்தியவர்கள் யாரு? உங்க அத்தாவா எங்க அத்தாவா யாரு? அவர்களைத்தான் நம்ம சஹாபாக்கள் சொல்றோம். யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்து செய்து நுஸ்ரத்து செய்து நபியுடன் கல்வி படித்து நபியுடைய தோழமையில இருந்து யார் குரானை மனப்பாடம் செய்து ஹதீஸை மனப்பாடம் செய்து இந்த மார்க்கத்தை பாதுகாத்து நமக்கு அறிவிக்கின்றார்களோ அவர்கள் நம்ம சஹாபாக்கள் சொல்றோம். புரியுதா? நீங்க அந்த வழக்கத்தில் உள்ள வார்த்தையை வைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொழியின் அடிப்படையில் சொன்ன வார்த்தைக்கு நீங்க அர்த்தம் கொடுத்துட்டு ஒட்டுமொத்த சஹாபாக்களும் வழிகேட்டுன்னு சொன்னா இப்ப அந்த வழிகட்ட கூட்டம் அறிவிச்ச குரான் நீங்க நம்ப முடியுமா? அவர்கள் அறிவித்த ஹதீஸ் நீங்க நம்ப முடியுமா? எல்லாமே வழிகட்டார்கள் சொன்னா வழிகட்ட கூட்டத்திடத்துல சண்டை போட்டு அவர்களை நேர்வழிப்படுத்தி இந்த மார்க்கத்தை நிலைநாட்டாமல் மார்க்கம் மொத்தமாவே வீணா போயிருச்சா அல்லது மார்க்கம் நிலைநாட்டப்பட்டுச்சா இல்லையா? எப்படி ரசூலுல்லாஹ் காலத்துல மார்க்கம் இருந்துச்சோ அது போன்று திரும்ப இந்த மார்க்கம் நிலைநாட்டப்பட்டதா இல்லையா? அப்படி நிலைநாட்டப்படலன்னு சொன்னா முதல்ல உங்களுக்கு வரலாறு தெரியும் அர்த்தம். அபூபக்கர்னா யாருன்னு தெரியல, உமர்னா யாருன்னு தெரியல, கிலாபத்னா என்னன்னு தெரியல அர்த்தம். புரியுதுங்களா இல்லையா? அப்ப இந்த வழிகட்ட கூட்டவர்கள் இப்படித்தான் எங்க தங்களுக்கு மன இச்சைக்கு தகுந்த மாதிரி ஹதீஸினுடைய வெளிப்பாடு இருக்குதோ உடனே ஹதீஸ் பின்னாடி ஓடுவாங்க. அங்க நீங்க சஹாபின்னு பேர சொன்ன இந்த பாருங்க ஹதீஸ் விளக்கம் தெளிவா இருக்குது, அப்புறம் எதுக்கு சஹாபி சொன்னதை ஏத்துக்கிறீங்கம்மா? புரியுதா? இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? குரானை எடுப்போம், ஹதீஸை எடுப்போம், குரானில் உள்ள விஷயத்திற்கு ஹதீஸில விளக்கத்தை தேடுவோம், ஹதீஸில உள்ள விஷயத்திற்கு சஹாபாக்களுடைய கூற்றுகளிலே நாம் விளக்கத்தை தேடுவோம். புரியுதுங்களா? சரி, அப்ப நம்முடைய உலமாக்களுக்கு மத்தியில அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்களுக்கு மத்தியில எந்த விதமான கருத்து வேற்றுமையும் இல்லை. கண்டிப்பாக மூமின்கள் மறுமையில் அல்லாஹுவை பார்ப்பார்கள் ஒன்று. இரண்டாவது, இந்த துன்யால யாரும் பார்க்க முடியாது. இந்த துன்யால யாரும் அல்லாஹுவை பார்க்க முடியாது, துன்யால பார்க்க முடியாது. புரியுதா? ஆகிரத்துலதான் பார்க்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்யால அல்லாஹுவை பார்த்தார்களா இல்லையா அது பற்றி ஒரு சின்ன சர்ச்சை இருக்குது, நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப துன்யால பொதுவா யாருமே அல்லாஹுவை பார்க்கவில்லை, பார்க்க முடியாது என்பதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய கருத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்களா இல்லையா என்பதுல ஒரு சின்ன கருத்து வேற்றுமை இருக்கிறது. அதிலும் சரியான கருத்து என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹுவை பார்க்கவில்லை என்பதுதான். இதை தெரிஞ்சுக்கிட்டா நீ போதும். புரியுதா? அப்ப அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில யோகோபித்த கருத்து என்ன? அல்லாஹ்வை கண்டிப்பா பார்ப்போம், அது மறுமையில தான் பார்ப்போம், துன்யால அல்லாஹ்வை பார்க்க முடியாது. புரியுதுங்களா? ஆனா இந்த சூஃபி கூட்டம், தரிகா கூட்டம், அதே போல தப்லீக் ஜமாத் கூட்டம் இவங்க எல்லாம் இருக்காங்களா, பேர் சொல்லு கோச்சுக்காதீங்க, யாரும் தப்லீக்காரங்க இருந்தா இவங்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னா இவங்க ராத்திரில லைட் ஆஃப் பண்ணிட்டு கண்ணை மூடிக்கிட்டா அல்லாஹ் தெரிஞ்சிடும். புரியுதா? அதே போல இவங்களுக்கு எப்ப நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் அல்லாஹ்வை பார்த்துருவாங்க, கல்புல பார்த்துருவாங்க, வெளியில பார்ப்பாங்க, ஆகாயத்துல பார்ப்பாங்க. ஏன் எந்த அளவுக்குன்னு சொன்னா சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. என்ன இவங்க பாத்ரூம் போனா கூட அல்லாஹ்வை பார்த்துருவாங்க, எவ்வளவு கேவலமா இருக்கு பாத்தீங்களா? எழுதி வச்சிருக்காங்க, நான் சொல்லல, கூட குறைச்ச உங்களுக்கு சொல்லவே இல்லை. ஒருத்தர் பாத்ரூமே போலயா ரொம்ப நாளா, ஏங்க பாத்ரூம் போறேன்னு சொன்னா பாத்ரூம் போனா எனக்கு அல்லாஹ் தெரியலான்ட்டார். எவ்வளவு கேவலமா இருக்கு. ஜாகிர் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்துல கேக்குறாங்க, யா அல்லாஹ் நான் உன்ன பாக்கணும்னு சொல்லி, அல்லாஹ் சொன்னா பார்க்க முடியாதுன்னு, யா அல்லாஹ் நான் பாக்கணும்னு கெஞ்சுறாங்க. அல்லாஹ் சொன்னா மலையை பார், நான் அந்த மலைக்கு எனது ஒளியை வெளிப்படுத்துவேன், அந்த மலை அதனுடைய இடத்தில் இருந்தால் நீ என்னை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா ஒளியை வெளிப்படுத்தினா எப்படி? ஒரு சின்ன விரலின் நுனி அளவுக்கு தான் அவனுடைய ஒளியை தஜல்லியா அல்லாஹ் வெளிப்படுத்தா, மலை சுக்கு நூறா போயிருச்சு. தூரத்தில் இருந்த மூசா நபி மயக்கடிச்சு பொத்துன்னு விழுந்துட்டார். இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்துல நேரடியா பேசினவங்களே அல்லாஹ்வை துன்யால பார்க்கல, ஆனா இவங்க ஊர்ல உள்ள எல்லா அவுலியாவும்
அல்லாவை சர்வசாதாரணமா பார்ப்பாங்களா, எப்ப வேணாலும் பார்ப்பாங்களா, அதுவும் கடைசியில் எந்த அளவுக்கு அறிவு முத்தி போச்சு, அஸ்தபிரலாகலாதையும் அசிங்கமான இடத்துல கூட அல்லாவை பார்ப்பாங்க. அல்லாஹுத்தலா தூர் சீனா மலையில பேசினான், அல்லாவுடைய பேச்சு வெளிப்பட்ட இடம் என்பதற்காகவே அந்த மொத்த பள்ளத்தாக்க பரிசுத்தமான பள்ளத்தாக்கு அல்லாஹ் சொல்றான். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, விஷயத்துக்கு வாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அடுத்ததாக கவுனிங்கம்மா, இந்த ஃபஇன்னஹு மா ஸலிம ஃபி தீனிஹி இல்லா மன் ஸல்லம லில்லாஹி அஸ்ஸ வஜல்ல வலி ரசூலிஹி வரத் இல்ம மஷ்தபஹ அலைஹி இலா ஆலிமிஹி. புரியுதா? இதுக்கு ஓரளவுக்கு நம்ம விளக்க சொன்னோம், இன்னும் நல்ல ஒரு அடிப்படையான விளக்கம் இருக்கு. புரியுதா? அதாவது மார்க்கத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இங்கே நீங்க இந்த ரெண்டு வருஷத்துல படிக்கிறது கொஞ்சமா இருக்கலாம், ஆனா இந்த அடிப்படைகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய கிருபையில உங்களுக்கு வழிகேடு அல்லாஹ்வுடைய அருளால அல்லாஹ்வுடைய கிருபையால கிட்டக்கவே நெருங்க. ஆனா இதை நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா இல்லையா? மற்ற விஷயங்களை எங்க வேணாலும் நீங்க படிச்சிடலாம், ஆனா இந்த அகீதாவை ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சொல்லித்தரோம்? இப்ப இந்த விஷயங்களை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுடைய மார்க்கத்தை நீங்க பின்பற்றுவதிலேயே உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும். நம்ம மார்க்கம் எவ்வளவு மகத்துவம் மிக்கது, எவ்வளவு பரிசுத்தமானது, இந்த மார்க்கத்தை அணுகக்கூடிய முறை என்னன்னு சொல்லிட்டு இந்த கடைசியில இந்த பாடம் இந்த கடைசி ரெண்டு வார்த்தையும் அடுத்த வார்த்தை இருக்கு பாருங்க, அஞ்சாவது பாடம் என்ன போட்டுக்கிறோம், மார்க்க ஆதாரங்களை அணுகும் முறை. புரியுதுங்களா? இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து உள்ள முன்னுரை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம பார்த்துட்டு அதை மொத்தமா படிப்போம்.